இறுதி நாள் வரையும் பைஎஸ் என்கின்ற தலைப்பிலான ஒரு ஆய்வுரையை அகில இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் அமீர் ஷேக் உமர் அல் ரியாதி அவர்கள் இப்போது நிகழ்த்துவார்கள்.
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இறுதி நாள் வரை பை அட் என்ற தலைப்பில் ஒரு சொற்பொழியை நாம் கேட்க இருக்கின்றோம். இறுதி நாள் வரை பை அட் என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் மதீனாவிலும் சுமார் 23 வருட காலங்கள் இந்த மார்க்கத்தை இஸ்லாத்தை மக்களுக்கு முன்வைத்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் முன்வைத்த அந்த கொள்கை இஸ்லாம், இது எவருடைய உள்ளத்தில் சரி என்று பட்டதோ அவர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த வழிமுறை இருக்கின்றது பைஅத், அது சில காலம் மறைந்து இல்லாமல் போய்விட்டது. அந்த நபி வழியில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பு அதை உயிர்ப்பித்து மக்களிடத்தில் பைஅத் எடுத்துக் கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒருவர் வந்து அவர்கள் முன்வைக்கின்ற இந்த கொள்கை சரி என்று பட்டால் பைஅத் செய்வார். செய்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு ஒரு துஆவையும் கற்றுக் கொடுத்து ஓரும்படி செய்வார்கள். அல்லாஹும்மா ஃபர்லி ورحمني واهدني وعافني وارزقني. என்னுடைய பொருள், யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தரு, எனக்கு அருள் புரி, என்னை நேர்வழிப்படுத்து, எனக்கு ஆரோக்கியத்தை தா, எனக்கு உணவு. இதற்கு பிறகு சொல்லுவார்கள், நீங்கள் இலங்கையிலே போட்டு குளித்துக் கொள்ளுங்கள்.
இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையை பின்பற்றி இன்றை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த அமைப்பும் வெளியேற்றிருக்கின்றது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய இந்த உம்மத் கலிமா சொன்ன கூட்டம் பல பிரிவுகளாக பிரிந்துவிடும். அதில் 72 பிரிவுகள் நரகம் செல்லும், ஒரே ஒரு கூட்டம் சுவனம் செல்லும் என்றார்கள். உடனே நபித்தோழர்கள் அந்த சுவனம் செல்லும் கூட்டம் எது என்று கேட்டபோது ஒரு இடத்தில் சொன்னார்கள், அல் ஜமாஅ, ஒரு கூட்டமை, ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட அந்த ஜமாஅத்து சுவர்க்கம் செல்லும் என்றார்கள். இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், மா அன அலைஹி வாஸ்ஹாபி அல் யௌம், இன்றைய தினத்தில் நானும் எனது தோழர்களும் எந்த அமைப்பில் இருக்கின்றோமோ அந்த அமைப்பில் இருப்பவர்கள் என்றார்கள். இந்த ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய இரண்டு விடைகள் படி உலகத்தில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை, ஜமாத் ஒரு தலைமைத்துவத்தை கொண்ட ஒரு கூட்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரும் அருமை தோழர்களும் இருந்த அதே அமைப்பில் எந்த ஒரு அமைப்பும் இல்லை, அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அந்த அமைப்பில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டும்தான் இருக்கின்றது. முழு உலகத்திற்கு ஒரு தலைமைத்துவம், அல்லாஹ்வுடைய தூதரும் அருமை தோழர்களும் எப்படி ஒரு கூட்டமைப்பாக வாழ்ந்தார்களோ அதே போன்று இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வழிமுறையை பின்பற்றி ஜமாஅத்துல் முஸ்லிமீனும் இந்த பைஅத்தை எடுக்கிறது. இப்படி இந்த பைஅத் எடுக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் இருந்து வந்து ஒருவர் இருவராக இந்த ஜமாஅத்தில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பிறகு பலனே இப்போது நாம் இந்த ஜமாஅத்தில் இந்த கூட்டத்திலே நாம் பார்க்கின்றோம். இலங்கையில் பல பகுதிகளில் இருந்து வந்து இதனை பைஅத்து செய்து இந்த சத்தியத்தை ஏற்றவர்கள் இவர்களுக்கு இந்த இடத்தில் கூடியிருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்தியாவை சேர்ந்த, தமிழ்நாட்டைச் சேர்ந்த கோவை ஐயோ என்ற ஒரு ஆளு, அவர் சமீபத்தில் ஒரு பதிவு நாடா வழியாக்கியிருக்கின்றார். அந்த பதிவு நாடாவில் அவர் கூறுகின்றார், பைரஸ் என்பது இரண்டு வகை, ஒன்று இபாதத் சம்பந்தப்பட்ட பைரஸ், தொழுவேன், நோம்பு பிடிப்பேன், களவெடுக்க மாட்டேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன் என்று பைஅத்தெடுப்பது, இது ஒரு வகை. இன்னொரு பைஅத்தெடுக்கிறது, அவர் சொன்ன அதே வாசகத்தை சொல்கின்றேன், பொலிட்டிக்கல் பைஅத், அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு பைஅத்தெடுக்கிறது என்று கூறிவிட்டு அவர் சொல்லுகின்றார். அந்த பதிவு நாளாவில் இந்த பொலிட்டிக்கல் பைஅத்தெடுக்கின்றது இது மறுமை நாள் வரைக்கும் இருக்கும், என்றைக்கு ஒரு சிராபத்து வரும் அப்போது இருக்கும். இந்த விவாதத்து சம்பந்தப்பட்ட பைஅத் இருக்கிறது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிந்துவிட்டது. அவர்களுக்கு பிறகு இந்த பைஅத்தை எடுப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏனென்றால் தொழுவேன், நோம்பு பிடிப்பேன், இணை வைக்க மாட்டேன், யாரையும் கொலை செய்ய மாட்டேன், ஜகாத்து கொடுப்பேன் என்று ஒருவர் எப்படி இந்த காலத்தில் இருக்கின்ற ஒரு அமீரிடத்தில் சென்று பைஅத் எடுப்பார்? ஏன், அவரும் தொட வேண்டும், அவரும் நோம்பு பிடிக்க வேண்டும், அவரும் யாரையும் கொலை செய்யக்கூடாது, எப்படி இவர்களிடத்தில் பைஅத் எடுப்பார்? இது அல்லாஹ்விடத்தில் எடுக்க வேண்டிய ஒரு பைஅத். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொட வேண்டியவர்கள் தான், அவர்களும் இணை வைக்காமல் இருக்க வேண்டியவர்கள் தான், அவர்களும் ஜகாத்து கொடுக்க வேண்டியவர்கள். ஆனால் அவர்கள் இந்த பைஅத்தை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இந்த பைஅத்தை எடுத்தார்கள்? இந்த பைஅத்தை அல்லாஹ் தான் எடுக்க வேண்டும் நேரடியாக. ஆனால் அல்லாஹ் மனிதர்களுக்கு முன்னால் தோன்றி இந்த பைஅத்தை எடுப்பதில்லை, அவருடைய வாசகம் அந்த பதிவு நாடாவும் இப்போது நாம் உங்களுக்கு தருவோம் இன்ஷாஅல்லாஹ். எனவே அல்லாஹு தஆலா நேரடியாக தோன்றி அறியார்களுக்கு மட்டும் இந்த பைஅத்தை எடுப்பதில்லை. எனவே அல்லாஹ் நபிக்கு மட்டும் அனுமதி கொடுத்தான், நீங்கள் இந்த பைலத்தை எடுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு மட்டும் அனுமதி கொடுத்ததற்கு குர்ஆனிலே ஆதாரம் இருக்கிறது என்று ஒரு சிறு குர்ஆன் வசனத்தை அவர் ஓதி காட்டுகிறார். இந்த அவருடைய பதிவு நாடாவில் மிக பயங்கரமான பிழைகளை அவர் விட்டிருக்கின்றார். பல சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், இந்த பதிவு நாடாவது விஷயத்தில் நீங்கள் பொதுபோக்காக இருக்க வேண்டாம், இதை கேளுங்கள், இதற்கு நீங்கள் விடையளிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பதிவு நாடா முழு இடங்களிலும் இன்று பறந்து கொண்டிருக்கிறது. அதிகமானவர்கள் கேட்டுவிட்டு சொல்லுகின்றார்கள், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் எடுக்கின்ற பையத்தை தகர்த்தெறிந்து விட்டார், பையத்தை எடுக்க முடியாது, நீங்கள் பிழைந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றால் இது சம்பந்தமாக கவனம் செலுத்துங்கள் என்று உடனே நாங்கள் இந்த கருதியாக ஏற்பாடு சொல்லி அந்த பதிவு நாடாவை கேட்டோம். இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய விஷயங்களை அதில் பேசியிருக்கின்றார். நாங்கள் அல்லாவிடத்தில் துவா செய்கின்றோம், நல்ல பேச்சாளர் குர்ஆன் ஹதீஸ் விளங்கியிருக்கிறார், அதே நேரத்தில் மிக பயங்கரமான பிழைகளை விட்டிருக்கிறார், அவருக்கும் அல்லாஹு தஆலா இந்த சத்திய விளக்கத்தை அவருடைய உள்ளத்திலே போட்டு, இந்தியாவில் ஒரு சில சகோதரர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில், இதே போன்று இவருக்கும் அல்லாஹ் விளக்கத்தை கொடுத்து இந்த ஜமாஅத்தின் சத்தியத்தில் வந்து அவரும் பையத்தை செய்து சேர வேண்டும் என்று நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கின்றோம். அந்த பதிவு நாடாவில் அவர் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இந்த இன்று எடுக்கப்படுகின்ற பையத் இருக்கிறதே சொல்லுவேன், நோம்பு பிடித்தேன் என்று இந்த பையத் நரகத்துக்கு அச்சுறுத்தல், இந்த பைலட் செய்பவர்கள் நிச்சயமாக நரகத்துக்கு செல்வார்கள் என்று கூறுகின்றார். நாங்கள் எந்த ஒரு வாதத்தை முன்வைத்தாலும் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து தெளிவான ஒரு ஆதாரத்தை முன்வைப்போம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், அல்லது எங்களுடைய மனசு இப்படி கூறுகிறது என்று நாங்கள் ஒரு காலம் சொல்ல மாட்டோம். கால் அல்லாஹ் கால் ரசூல் என்று சொல்லுவோம். கோவை ஐயூப் அவர்கள் இந்த பைலத்தை எடுப்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று எந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார், ஆனால் குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு ஆதாரமும் முன்வைக்கிறது. இது அவர்கள் சொந்த கருத்து, மனோவிற்கு இந்த சத்தியத்திற்கு வந்தால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஒமன் அவல்லு மின்மன் இத்தபா ஹவா ஆதாரம் இல்லாமல் பின்பற்றுகின்றார்களே இவர்களை விட வழிகேடர்கள் யார், அக்குடும்பக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான் என்று கூறுகின்றார். கோவை அய்யூப் அவர்கள் இந்த பதிவு நாடாவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஒரு ஆதாரம் இல்லாத விஷயத்தை முதலிலே வைத்திருக்கின்றார். இந்த பையத்து செய்பவர்கள் நரகமே செல்வார்கள் என்று. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது, பையத்து செய்பவர்கள் சுவர்க்கம் செல்வார்கள் என்று இஸ்லாம் கூறுகின்றது. அவர் பேசி அந்த பதிவு நாடாவில் உள்ள அந்த வாசகத்தை நான் உங்களுக்கு போய் தருகின்றேன்.
ஒரு மனிதனை நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற மிக மோசமான ஒரு நிலை இந்த பைலத் என்பது. ஒரு மனிதனை இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையான குர்ஆன் மற்றும் ஹதீஸ் என்கின்ற அடிப்படை ஆதாரங்களிலிருந்து ஒரு மனிதனை திசை திருப்புகின்ற மிக மிக மோசமான ஒரு காரியம் இந்த பைலத் என்பது.
குர்ஆன் ஹதீஸில் ஒரு ஆதாரத்தை அவர் முன்வைக்கவில்லை. பைஅத் எப்படி ஒரு மனிதனை நரகத்துக்கு ஏற்றி செல்லும், பைஅத் ஒரு மனிதனை சுவர்க்கத்துக்கு ஏற்றி செல்லும். ஒருவர் ஏன் பைஅத்து செய்கிறார் என்றால் அந்த சத்திய கூட்டத்தில் சேர்வதில்லை. நான் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றேன். அஹமத் திருமதியில் வந்திருக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு எனக்கு ஐந்து விடயங்களை அல்லாஹு தஆலா ஏவியிருக்கின்றான், அவைகளை நான் உங்களுக்கும் ஏவுகின்றேன். அல் ஜமாஅ, நீங்கள் இந்த கூட்டமைப்பில் சேர்ந்து கொள்ளுங்கள். அல் ஜமாஅத் என்றால் ஜமாஅத்தின் முஸ்லிம் வேறு இடத்தில் வருகின்றனர். இரண்டாவது அமீருக்கு செய்யப்படுங்கள். மூன்றாவது அமீருக்கு கட்டுப்படுங்கள். நாலாவது ஹிஜ்ரத்து செய்யுங்கள். இஸ்லாத்தை பின்பற்ற முடியாத ஒரு இடத்தில் நீங்கள் இருந்தால் முடியுமான ஒரு இடத்தை நோக்கி ஹிஜ்ரத்து செய்யுங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த குர்ஆனை கொண்டு போராடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சொன்னார்கள். மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி ஸும்ம ஸிப்ரி, யார் இந்த அல் ஜமாஅத்தில் சேர்ந்ததற்கு பிறகு பைஅத்து செய்து சேர்ந்ததற்கு பிறகு ஒரு ஸ்தான் வெளிவருகின்றாரோ ஃபக்கத் கல அரிபக்கத்தல் இஸ்லாமின் உனுக்கு, தன்னுடைய கழுத்திலிருந்து இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து எறிந்து விட்டார் என்றார் சொல்லிவிட்டு சொன்னார்கள். பிறகு யார் ஜாஹிலிய குரல் கொடுக்கின்றார்கள், ஜாஹிலிய குரல் என்றால் என்ன, அல் ஜமாஅத்து இருக்கும் போது அதில் சேராமல் பைஅத்து செய்யாமல் அமீருக்கு செய்யமடுக்காமல் கட்டுப்படாமல் தனியே பிரிந்து இருக்கலாம் என்ற ஜாஹிலிய குரலை யார் கொடுக்கின்றாரோ அவர் நரகத்தின் கொள்ளி கட்ட வேண்டார். உடனே சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. ஜமாஅத் இருக்கிற ஒருவர் சேரவில்லை, ஆனால் அவர் நரகத்தின் விறகு கட்ட என்று கூறுகின்றார்கள். அவர் தொடரலாம், நோம்பு பிடிக்கலாம். கேட்டார்கள், இப்படி பைஅத் இல்லாமல் ஜமாஅத்தோடு இணையாமல் வெளியிலே இருந்து கொண்டு தொழுகின்றார், நோம்பு பிடிக்கின்றார், இவரும் நரகமா? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வரும் சல்லா தொழுது, வசாம நோன்பு நோற்று, வசாம அன்னஹு முஸ்லிமுன், அவர் தன்னை முஸ்லிம் என்று கருதி கொண்டாலும் அவர் நரகத்தில் கொள்ளி கட்டிருந்தார். இது அகமது திருமதியில் வந்திருக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ். எந்த ஒரு இமாமும் இந்த ஹதீஸை கை வைக்கவில்லை. சஹிஹான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? பைஅத்து இல்லாமல் இருப்பவர் தான் நரகத்திற்கு செல்வார் என்று ஹதீஸ் கூறுகின்றது. கோவை ஐயூப் அவர் இந்த பைஅத்து நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று ஒரு பிழையான கருத்தை முன்வைத்துட்டார். சரி, இதற்கு பிறகு இவருடைய மிக பயங்கரமான பிழைகளை இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் காட்டுகின்றேன். எனவே இதற்கு முன்னால் இந்த பைஅத்தை பற்றி ஒரு விளக்கம் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. சுருக்கமாக நாம் இதை பார்த்துவிட்டு கோவை ஐயூப் அவர்கள் இந்த பதிவு நாடாவில் அவருடைய சொற்பொழிவில் அவர் செய்திருக்கின்ற பிழைகளை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகின்றேன். யாரையும் இந்த சத்தியத்துக்குள் நிர்பந்தித்து எங்களால் நுழைக்க முடியாது. உண்மை நாங்கள் சொல்லுவோம், மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை, வழிவேடு எது சத்தியம் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. எனவே யார் இந்த சத்தியத்தை பிடிக்கின்றாலும் அவர் அறுபடாத கைத்தை பிடித்துக் கொள்வார் என்று அல்லாஹ் கூறுகிறார். எனவே நாங்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கின்றோம். இன்று வந்திருப்பவர்கள் இதே போன்று இந்த பதிவு நாடாவை பிறகு வெளியூர்களிலே கேட்கக்கூடியவர்கள், இதே போன்று இன்று இந்த வானொலி மூலம் அலை மூலம் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், இது நன்றாக கவனியுங்கள். நாம் யாரையும் தாக்கி குறை சொல்லவில்லை. யார் பிழை செய்தாலும் அது பிழைதான். மார்க்க விஷயத்தில் யாராவது கை வைத்தால் அதை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், இன்றைய தினம் மார்க்கம் பூரணமாக்கப்பட்டிருக்கிறது. யார் இந்த மார்க்கத்தில் கை வைக்கின்றார்களோ அதை தெளிவுபடுத்த எங்களுடைய கடமை. எனவே இந்த பைஅத் இருக்கின்றது. இதில் ஒரு வகையான பைஅத் இருக்கின்றது, ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு செய்கின்ற பைஅத். இது ஒரு வகை. இதற்கு சில ஆதாரங்களை நான் தருகிறேன். இன்னொரு வகை பைஅத் இருக்கிறது, அது இஸ்லாத்தில் நுழைவதற்கு செய்யக்கூடிய பைஅத் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தில் நுழைந்த ஒருவர் செய்கின்ற பைஅத். அதில் நான் ஒரு பட்டை உங்களுக்கு தருகின்றேன் தெரிந்து கொள்வதற்கு. அல் பைஅத் அலா அல்லா நுநாஜி அல் அம் அஹ்லாம். பைஅத் செய்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய அணியுடைய விஷயத்தில் அவருடைய இந்த அதிகாரத்தில் நான் சர்ச்சை செய்ய மாட்டேன் என்று இன்னொரு பைஅத் செய்வேன். இது ஒன்று. இன்னொரு இருக்கின்றது அல் பைஅத் அல் கவுலி பில் ஹக். எந்த இடத்திலும் நான் சத்தியத்தை சொல்வேன் என்று ஒரு பையத் செய்தது. இரண்டு. மூன்றாவது அல் பையத்து அல் கவுல் பில் அத்ல், எந்த இடத்திலும் நான் நீளமாக நடப்பேன் என்று ஒரு பையத் செய்தது. நாலாவது அல் பையத்து அல் அசரா, பையத்து செய்து சேர்ந்த ஒரு முஸ்லீம் அவருடைய அமீர் அவரை விட இன்னொருவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இவர் பொறுமையாக இருப்பது என்று பையத்து செய்தார். ஐந்தாவது அல் பையத்து அலன் முஸ்லி குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நான் பைய அதாவது உபயோகம் செய்வேன் என்று பையத்து செய்வது. ஆறாவது அல் பையத்து அலா அல்லா நசிர், போர்க்களத்தில் நான் ஒரு காலமும் இறந்துவிட மாட்டேன் என்று பையத்து செய்வது. ஏழாவது பையத் அல் பையத்து அலல் மௌத், போர்க்களத்தில் நான் மரணிக்கு வரை போராடுவேன் என்று தன்னுடைய அமீரிடத்தில் பையத்தெடுப்பார். எட்டாவது அல் பையத்து அலல் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் நான் போராடுவேன் என்று பையத்தெடுப்பார். ஒன்பதாவது அல் பையத்து அலல் ஹிஜரத், நான் ஹிஜரத்து நாடு புரண்டு செல்வேன் என்று பையத்து செய்வேன். பத்தாவது பையத்தெடுக்கின்றது நான் யாரிடத்திலும் கை நூற்றி ஒன்றை கேட்க மாட்டேன் என்று பையத்து செய்தது. இந்த இப்படி இன்னும் பல பையத்தில் இருக்கின்றன. இந்த பையத்துகளை ஒருவர் செய்வதனால் முஸ்லீம் ஆகுவதில்லை. இது முஸ்லீம் ஆன ஒருவர் செய்கின்ற பையம். இதை செய்யாவிட்டால் அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறவும் மாட்டார். இதை செய்வதனால் முஸ்லீமாவது இளைஞர் ஏற்கனவே முஸ்லீமான ஒருவர் செய்கின்ற பையம். இந்த பையத்துகளை இமாம் நசாயி அவர்களுடைய ஹதீஸ் கிரந்தத்தில் தனியே ஒரு கலையை நிமித்து இவைகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். தேவையானவர்கள் உலமாக்கள் இதுவரைக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இப்போது நான் சொல்ல வருகின்ற பையத் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு செய்கின்ற பையம். இந்த பையத்தில் தான் கோவை ஐயூர் சிஜே இரண்டு பேரும் கை வைத்திருக்கிறார்கள். இஸ்லாத்தில் ஏற்பதற்கு செய்யும் பையர் மதீனாவில் அவுஸ் ஹஸ்ரத் என்று இரண்டு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இணை வைப்பவர்கள். ஆரம்பத்தில் இவர்கள் மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சத்திய மார்க்கத்தை சொல்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு ஆறு பேர் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தார்கள். வந்து அப்பதா என்ற ஒரு இடத்தில் நதி நிசையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரிடத்தில் பையத்தெடுத்து இஸ்லாத்தை தழுவினார்கள் ஆறு பேர். அதற்கு பிறகு பனிரெண்டு பேர்கள் வந்து பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதற்கு பிறகு 73 பேர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றார்கள். அதில் இரண்டு பேர்கள் பெண்களும் இருந்தார்கள். இந்த விடயத்தை நீங்கள் புகாரி என்ற கிரந்தத்தில், இதை நான் ஏன் சொல்லுகின்றேன் என்றால் உலமாக்களும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். கோவை ஐயூர் சென்ற முறை இலங்கைக்கு வந்த நேரத்தில் அவரோடு இது சம்பந்தமாக கலந்து ஒரு கலந்துரையாடல் நாம் ஏற்பாடு செய்வோம் என்ற அடிப்படையில் அவருக்கு நாம் ஒரு கடித மொழியை அழகாக கொடுத்தோம் கையில். ஆனால் அவர் அந்த கடிதத்திற்கு எந்த பதிலும் தரவில்லை. இந்தியாவுக்கு போய்விட்டு திருப்பியும் அவர் வந்து இடங்களில் இப்படி பேசியிருக்கின்றார், எங்களை சந்திப்பதற்கு அவர் வரவில்லை. சரி, அவருடைய விருப்பம். எனவே உலமாக்களும் இந்த நாம் சொல்லுகின்ற விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் மனோயுத்தியை பின்பற்றி எதையும் சொல்வதில்லை. குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். எனவே நான் சொன்ன இந்த விடயங்கள் சஹீஹ் புகாரி 7 பாகத்தில் 277 பக்கத்தில் மனாக்குபுல் அன்சார், அன்சார்களுடைய சிறப்புகள் என்ற தலைப்பு நீங்கள் பார்க்கலாம். எடுத்து பாருங்கள். இப்படி முதலிலே 6 பேர், அதற்கு பிறகு 12 பேர், அதற்கு பிறகு 73 பேர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்துகிறார்கள். இதைத்தான் நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த பையத்தை செய்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவ வேண்டும். சரி, இதற்கு ஆதாரங்கள் பாருங்கள். கூறுகின்றார்கள், அக்கபா என்ற ஒரு இடம் மக்காவில், யாருக்கும் தெரியாமல் இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு சென்று நடு முஸ்லிம் பையத்தை எடுத்தார். அவருக்கு தெரிபட்டால் மக்கா வாசல் அவர்களை கொலை செய்து விடுவார்கள். இந்த கபுல் மாலிக் சொல்லுகின்றார்கள், நான் இந்த அகபாவுடைய அந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். ஹைது தவாஸ்னா அலல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு நாம் அவர்களிடத்தில் பைஅத்து செய்தோம். சஹீஹ் புகாரியில் 3889வது ஹதீஸ். பைஅத், மீசாக், அஹத் எல்லாம் ஒரே கருத்தில் கொடுக்கக்கூடிய சத்திய பிரமாணம், ஒப்பந்தம் என்று நாம் தமிழிலே சொல்லுவோம். இவர்கள் சொல்லுகின்றார்கள், இஸ்லாத்தை ஏற்பதற்கு நாங்கள் பைஅத்து செய்வோம். இது ஒரு ஆதாரம். இதே போன்ற உபாதா இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் ஒருமுறை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தோம். பைஅத்து செய்வது சரி, இஸ்லாத்தை தழுவது. அப்போது அவர்கள் சொன்னார்கள், வந்து என்னிடத்தில் பைஅத்து செய்யுங்கள். எப்படி? அதா அல்லா துஷ்ரிக்கு பில்லாஹி ஷைஅ, அல்லாவுக்கு எந்த ஒன்றையும் இணை வைப்பதில்லை, வலா தஸ்ரிஃபு திருடுவதில்லை, வலா தஹினு மானக்கேடான விஷயத்தில் ஈடுபடுவதில்லை, வலா தக்துலு அவுலாதக்கும் உங்களுடைய பிள்ளைகளை பஞ்சத்துக்கு பயந்து கொலை செய்வதில்லை, வலா தாத்துது புஹ்தானின் பைன அருஜுலுக்கும் வாய்ப்பிற்கும் உங்களுடைய கைகால்களுக்கு இடையில் மோசமான விஷயத்தில் ஈடுபட்டுவிட்டு நீங்கள் மற்றவர்களை படுதோறு சொல்வதில்லை, நல்ல விடயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் இல்லாத விஷயத்தில் எங்களுடைய பாசையில் செல்வதாயிருந்தால் எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடாது என்று பைஅத் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். உடனே பைஅத் செய்தார்கள். ஏன்? இஸ்லாத்தை ஏற்பட ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் இல்லை. அதற்கு பிறகு சொன்னார்கள், சமன் வசா மீன்கும், யார் இந்த பைஅத்தை சரியாக நிறைவேற்றுகின்றாரோ பாஜிரு அலல்லாஹ், அவருக்கு அல்லாவிடத்திலே கூலி கிடைக்கும். ஒமன் அசாபின் தாலிகா ஷைஅன், யார் மேலே சொன்ன விஷயத்தில் ஒரு பாவத்தை செய்து ஃபஊக்குபதுஹு ஃபித் துன்யா, உலகத்தில் அவர் கண்டுபிடித்து தண்டனை கொடுக்கப்பட்டால், ஃபஹுவ கஃபாரத்துல்லஹ், இது அவருக்கு அவர் செய்த குற்றத்திற்கு பரிகாரமாகும். ஒமன் அசாபின் தாலிகா ஷைஅன் ஃபஸத்ரஹுல்லாஹ், இதில் யாராவது ஒரு பாவத்தில் ஈடுபட்டு யாரும் இதை கண்டுபிடிக்காமல் அல்லாஹ் அவரை மறைத்து விட்டால், சாம்புஹு இலல்லாஹ், இது அல்லாஹ்விடத்தில் விடப்படும். அல்லாஹ் விரும்பினால் தண்டிப்பான், விரும்பினால் அல்லாஹ் அவரை மன்னிப்பான் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி கூறுகின்றார்கள், இந்த அடிப்படையில் நாங்கள் பைஅத்து செய்து இஸ்லாத்தை தழுவினோம் என்று கூறுகின்றார்கள். இது இஸ்லாத்தை ஏற்கின்ற பைஅத், இதைத்தான் நாங்கள் என்று கூறுகின்றோம். இதே போன்று சஹீஹ் புகாரியில் 3892 ஹதீஸ். இதே போன்று இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இது மக்காவில் நடந்த சம்பவம். அன்ன வமாதன் கதிம மக்கத்த, யமன் நாட்டிலிருந்து லமாத் அல்லது லிமாத் என்று ஒருவர் மக்காவுக்கு வந்தார். இவர் முஸ்லீம் அல்ல, ஒரு முஸ்லீம் ஆரம்பத்தில். கோத்திரத்தை சேர்ந்தவர் இவர். இவர் வைத்தியம் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் செய்யக்கூடியவராக இருந்தார். அன்ன முஹம்மதன் மஜ்னூன், யமன் நாட்டில் இருக்கும் போது இவருக்கு தகவல் கிடைத்தது, மக்காவில் இருக்கக்கூடிய சில மறையர்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்று கூறுகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. சொன்னார், ஒருவேளை நான் இந்த மனிதனை சந்தித்து அவருக்கு வைத்தியம் செய்து சுகமாகினால் அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான் என்று சொல்லிக் கொண்டார். அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றார். ஆனால் இவருக்கும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. உடனே யமன் நாட்டிலிருந்து மக்காவுக்கு புறப்பட்டு வந்தார். யா முஹம்மத் இன்னி அர்து மின் ஹாதர், சொன்னார், முஹம்மது நான் வைத்தியம் பிடித்தவர்களுக்கு வைத்தியம் செய்பவன். அல்லாஹ் என்னுடைய கரத்தினால் நாடியவர்களுக்கு
உங்களுக்கும் வைத்தியம் செய்யவா மந்திரிக்கவா என்று கேட்டார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு விளங்கி விட்டது. فقال صلى الله عليه وسلم ان الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله اما بعد
என்றாரம் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு நாங்கள் அவனை புகழ்கின்றோம் அவனிடத்திலே உதவி தேடுகின்றோம்.
யாரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்துகின்றான் அவரை யாராலும் வழிகெடுக்க முடியாது. யாரை அல்லாஹ் வழிகெடுத்து பிழையான வழியிலே விட்டுவிட்டானோ அவரை யாராலும் நேர்வழி காட்டவும் முடியாது. அல்லாஹை தேடு வேறு யாரும் இல்லை, வணக்கத்துக்குரியவன் அவன் தனித்தவன், அவனுக்கு இணையில்லை.
நிச்சயமாக முகமது என்ற நான் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய அடிமையும் என்று நான் சாட்சி பகர்கிறேன்.
இதற்கு பிறகு என்று சொன்னான்.
சொன்ன உடனே இந்த வந்த மனிதர் சொன்னார், சொன்னார்
நீங்கள் சொன்ன இந்த வார்த்தைகளை திருப்பி எனக்கு சொல்லுங்கள்
என்றார்.
உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொழியை மூன்று முறை திருப்பி திருப்பி சொன்னார்.
உடனே இந்த வந்த மனிதர் சொன்னார், وقول السحرة وقول الشعراء
நான் சூரியக்காரனுடைய சபை, இதே போன்ற சாஸ்திரக்காரனுடைய சபை, பாடகர் கவிஞருடைய சபைகளை எல்லாம் நான் சந்தித்திருக்கின்றேன். அவருடைய பேச்சுகளை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இது போன்ற ஒரு சொற்பொழியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கேட்டதே
கிடையாது.
உங்களுடைய இந்த பேச்சு கடல் அலைகளை எல்லாம் பிடித்துக் கொண்டு செல்வதை நான் காண்கிறேன். எனவே நீங்கள் சொல்வது உண்மை. சொன்னார் ஹாத்தி எதக், உங்களுடைய கையை தாருங்கள், நீட்டுங்கள். உபாயுக அலல் இஸ்லாம், இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் பைஅத் செய்கிறேன் என்று சொன்னார். இப்னு அப்பாஸ் கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்தில் பைஅத் எடுத்தார், இஸ்லாத்தை ஏற்பதற்கு பைஅத் எடுத்திருக்கின்றார்கள். இது ஸஹீஹ் முஸ்லிமில் 2005 ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இங்கு பாருங்கள், உபாயுக அலல் இஸ்லாம் என்ற இந்த சொல்லை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன். இதை நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி நான் பைஅத் செய்கின்றேன், இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் பைஅத் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். இது ஒரு இஸ்லாத்தை ஏற்பதற்கு ஒரு பைஅத். இதே போன்று இன்னொரு ஆதாரம் இருக்கின்றது. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள், அன்ன அராபியன் பாயஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் இஸ்லாம், ஒரு நாட்டுப்புறத்தில் உள்ள ஒரு அரபி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு பைஅத்து செய்தார். இந்த வாசகத்தையும் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாயஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவதற்கு அவர்கள் பைஅத்து செய்தார்கள். ஸஹீஹ் புகாரியில் 7209 ஹதீஸ், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. இதே போன்று இன்னொரு ஹதீஸ், ஒரு சஹாபி மஜாஸ் என்று ஒரு சஹாபி அல்லது முஜாஸ் கூறுகின்றார், அடைத்து அந்நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி அஹி, என்னுடைய சகோதரனை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்தேன். ஃபகுல்து யா ரசூலல்லாஹ் ஜீத்துக பி அஹி லிதுபாயிஅஹு அலல் ஹிஜ்ரா, சொன்னார் யா ரசூலல்லாஹ், என்னுடைய சகோதரரை நான் உங்களிடத்தில் கூட்டி வந்திருக்கிறேன், ஏனென்றால் ஹிஜ்ரத்து செய்வதற்கு பைஅத்து செய்ய போகிறார் என்று சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கா வெற்றி கொள்ளப்பட்டிருக்கு, எனவே இப்போது ஹிஜ்ரத்து மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வேறு பாயிலிருந்து ஹிஜ்ரத்து செய்யலாம், மக்கா கைப்பற்றப்பட்டு விட்டது, எனவே இஸ்லாமிய நாடு இங்கிருந்து பைஅத் செய்து என்றார்கள். உடனே இந்த சகாபி கேட்டார்கள், அப்படி என்றால் நீங்கள் வேறு எழுந்த விடயத்துக்கு இப்போது பயத்தெடுப்பீர்கள் என்று கேட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்பதற்கு நான் பயத்தெடுக்கிறேன். இந்த வாசகத்தை நன்றாக கவனியுங்கள். நீங்கள் எதற்காக இப்போது பையத்தை எடுக்கிறீர்கள் என்று கேட்கும் போது சொன்னார்கள், அவரிடத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்பதாக இருந்தால் பையத்தை எடுக்கிறேன் என்றார். இதுவும் சஹீஹ் புகாரியில் 4305 என் ஹதீஸ். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பையத்தை எடுத்திருக்கிறார். இது இஸ்லாத்தை தழுவதற்கு எடுக்கக்கூடிய பையத்து. இப்போது பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், ஜகாத், ஹஜ் செய்தார்கள், நாங்களும் செய்கின்றோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள்? அவருடைய மனைவிமார்களுக்கு ஃபர்தா போட்டார்கள், ஃபர்தா போடும்படி சொன்னார்கள், தாடி வைத்தார்கள், தலையிலே தொட்டி போட்டார்கள், நாங்களும் போடுகின்றோம், ஃபர்தா அணிவிக்கின்றோம், தாடி வளர்க்கின்றோம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள்? தஸ்பீஹ் தொழுகை தொழுதார்கள், ஜும்மாவிலே கையிலே அசா எடுத்தார்கள், வெள்ளிக்கிழமை நிம்பரில் நின்று கொண்டு சூரத்தில் காப் ஓடினார்கள், நாங்களும் ஓடுகின்றோம். ஏன் நபி வழி? இரண்டு ஹுத்பாக்களுக்கு இடையில் அமர்ந்தார்கள், இதே போன்று தாடி வலுத்தால் அதற்கு சாயம் தீட்டினார்கள், நீ செய்ய கத்தரித்தார்கள், நாங்களும் கத்தரிக்கின்றோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி செய்திருக்கின்றார்கள். இதே போன்றுதான் நான் மேலே காட்டியிருந்த பைஅத் இருக்கின்றது. இதை அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்திருக்கிறார்கள். எனவே மேலே சொன்ன தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜி போன்ற விஷயங்களை எப்படி அல்லாஹ்வுடைய தூதரும் செய்தார்கள், நாங்களும் செய்கின்றோமோ, இதே போன்று இந்த பைஅத்தை நாங்கள் செய்கின்றோம், எடுத்துள்ளோம். இந்த வணக்க வழிபாடுகளில் எதையாவது இது அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய இப்போது அந்த வணக்கம் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் கட்டிக்கணிக்கிறோம். அந்த வணக்க வழிபாடு அனைத்தையும் நாங்கள் செய்கின்றோம். இதே போன்று நாங்கள் இந்த பைஅத்தையும் செய்கின்றோம், எடுக்கின்றோம். இது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் உரிமை என்று சொல்வதற்கு ஒரு ஆதாரம். சரி, இப்படி இந்த பைஅத்தை நாங்களும் எடுப்பதற்கு இதை தவிர வேறு ஆதாரங்களும் இருக்கின்றன குர்ஆனில் என்று ஒருவர் கேட்கலாம். ஆம், இருக்கின்றது. 33வது அத்தியாயம் 21வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இது நன்றாக கவனியுங்கள். 33:21, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எவர்கள் பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாவையும் மறுமையினாலையும் பயப்படக்கூடியவர்களுக்கு அல்லாவுடைய தூதரில் அல்லகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். தாடி வைத்தார்கள், வைக்கணும். தொழுதார்கள், தொழுகின்றோம். நோம்பு பிடித்தார்கள், நோம்பு பிடிக்கின்றோம். இதே போன்று அல்லாவுடைய தூதர் ஒருவர் இஸ்லாத்துக்கு வரும்போது பையத்தை எடுத்தார்கள், எடுக்கின்றோம். இதுல என்ன வித்தியாசம் இருக்கிறது? ஏன் இந்த பையத்தை எடுக்கக்கூடாது? என்ன தடை இருக்கிறது என்று கேட்கின்றேன். ஹதீஸும் தெளிவாக இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய திருவசனமும் மிக தெளிவாக எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. சரி, இப்போது அதிகமானவர்களுக்கு ஒரு சந்தேகம். எப்படி? அது நபியிடத்தில் வந்தார்களே, வந்து பையத்தை செய்தார்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு விடை வைத்துக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கவில்லை. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய நாங்கள் நபியுடைய உம்மத் கலிமா சொல்லியிருக்கின்றோம், தொழுகின்றோம், எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், நாங்கள் ஏன் ஜமாஅத்தின் முஸ்லிமிலே வந்து பையத்தை எடுக்க வேண்டும் என்ற ஒரு சந்தேகம் வருகின்றது. இந்த இடத்தில் உண்மையை நான் சொல்லியே ஆக வேண்டும். யார் கோபித்தாலும் அல்லாஹ் கோபிக்காமல் இருந்தால் சரி, உண்மையை சொல்லியே ஆக வேண்டியிருக்கின்றது. இது நீங்கள் மட்டுமல்ல, இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாரும் மனவருத்தப்பட வேண்டாம். நான் சொல்வது உண்மையா பொய்யா என்று நீங்கள் பாருங்கள். உண்மையா இருந்தால் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது பிழை என்றால் நீங்கள் உலகத்தில் எந்த ஒரு அரபு நாட்டுக்கும் நீங்கள் சென்று எப்படிப்பட்ட அறிஞர்களை நீங்கள் அழைத்து வந்து இது பிழை என்று நீங்கள் நிரூபித்தால் அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் விட்டுவிடுவதற்கு தயார். எங்களுக்கு தேவை சத்தியத்தில் இருந்து சத்தியத்தில் மரணித்து அந்த சூர்த்தத்தை நாங்கள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும். அவ்வளவுதான், ஒரு சிறிய இடம் கிடைத்தாலும் போதும். ஏன் நாங்கள் இதை எந்த அளவு கவனம் செலுத்துகின்றோம் பயப்படுகின்றோம் என்றால், மிக தெளிவான ஹதீஸ்கள், இந்த பையத்து கழுத்தில் இல்லாமல் ஒருவர் மரணித்தால் அவர் ஜாகிரியத்தில் மரணிப்பார் என்று சரியில் முக்கியத்தில் வந்திருக்கின்றது. ஜாகிரியத்தில் மரணிப்பவர் சுவர்க்கம் செல்வாரா சிந்தித்து பாருங்கள். இல்லை, இந்த இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ்களை வைத்துதான் நாங்கள் இந்த விஷயத்திலே மிக முக்கியமாக கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த உரையை கேட்கக்கூடியவர்கள் நீங்கள் மட்டுமல்ல, நானும் தான், இதில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நாங்கள் இதற்கு முன்னால் பையத்துக்கு முன்னால் ஒரு பிழையான வழியில் தான் இருந்திருக்கின்றோம். இதை சொல்வதற்கு வைக்கப்பட வேண்டிய தேவையில்லை. அருமை சஹாபாக்களை சொல்லுகின்றார்கள், நாங்கள் ஆரம்பத்தில் ஜாஹிலியத்திலும் தீமைகளிலும் மூழ்கி கிடந்தோம். அல்லாஹ் இந்த நலவை இஸ்லாத்தை கொண்டு வந்தான். எப்படி ஏற்றார்கள்? இப்போது நான் சொன்ன ஹதீஸ், ஜாஹிலியத்தில் இருந்த அந்த சஹாபாக்கள் நான் இப்போது சொன்ன இந்த ஹதீஸ்களை மூலம்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பைஅத்து செய்து இஸ்லாத்தை தழுவினார். எனவே நாங்களும் இப்படித்தான் ஜாஹிலியத்தில் தான் இருந்தோம். முந்தி இருந்துதான் இந்த சக்தி இஸ்லாத்தை நாங்கள் பைஅத்து மூலம் ஏற்றிருக்கிறோம். கேள்வி, இன்று காணப்படக்கூடிய பிரிவுகள் இருக்கக்கூடிய நாங்கள் ஏன் இந்த பைஅத்து செய்ய வேண்டும்? இது இரண்டாவது அரசியல் பைஅத்தில் தான் நுழைவதே தவிர இந்த பைஅத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நாங்கள் ஏற்கனவே இஸ்லாத்தில் தான் இருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். அப்படி நன்றாக கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே ஒருவருக்கு சத்தியம் என்று பட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சென்று கையை பிடித்து இப்படி பைஅத்து செய்தார். நான் கொண்டு வந்த இந்த ஹதீஸின் படி, இணை வைக்க மாட்டேன், களவெடுக்க மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், பிள்ளைகளை கொல்ல மாட்டேன், ஜகாத்து கொடுப்பேன், தொழுகை நிலைநாட்டுவேன், நல்ல விஷயங்களில் உங்களுக்கு நான் கட்டுப்பட்டு நடப்பேன் என்று பைஅத்து எடுத்தார். எடுத்தவுடனே சொன்னாலும் இந்த துவாவை ஓடி இளந்தேரை போட்டு குளிக்கும்படி சொன்னார்கள். எனவே அவர்கள் முஸ்லீம் ஆகிவிடுவார்கள். அந்த வராமல் வெளியில் இருக்கின்றார்களே, அவர்கள் ஜாகிரியத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள், இஸ்லாத்துக்குள் வரவில்லை. இப்படி அந்த பைஅத்து செய்தவர்கள் யாராவது இந்த பைஅத்தை நிறுத்தி விட்டு வெளியிலே போனால் அவரை அல்லாஹ்வுடைய தூதர் முறுத்த என்று சொன்னார்கள். இந்த இடத்தில் கோவை ஐயோ ஒரு இடத்தில் சொல்லுகின்றார், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஜமாஅத்தில் சேர்ந்து பைஅத்து முறித்தவர்களை அவர்கள் எதுவுமே செய்யவில்லை. ஆனால் நசாயை எடுத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் பைஅத்து செய்த 8 பேர் பைஅத்தை முறித்துக் கொண்டு மக்காவுக்கு ஓடிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மக்காவில் அதிகாரமில்லை, அமைதியாக இருந்தார்கள். மக்காவை பிடித்த உடனே சொன்னார்கள், இந்த 8 பேரையும் கண்ட இடத்திலே கொன்று விடுங்கள். இவர்கள் காபாவின் பிறவையை பிடித்துக் கொண்டு தொங்கினாலும் விடாதீர்கள் என்று சொன்னார்கள். இது எதை காட்டுகிறது? அந்த ஜமாஅத்தில் இருந்து ஒருவர் வெளியிலே போனால் அவர் மதம் மாறிவிட்டார், முஸ்லீம் இல்லை. யார் உள்ளே வந்து இந்த பைஅத்தை செய்கின்றாரோ அவர் முஸ்லீம் ஆகிவிடுவார். யார் இந்த பைஅத்தை செய்யாமல் வெளியில் இருக்கின்றாரோ அவர் ஜாஹிலியத்தில் இருப்பார். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இந்த ஜமாஅத்தில் முஸ்லீம் என்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பை உருவாக்கி விட்டு அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். பிறகு தோன்றினார்கள் குலகாத்து. இந்த அமைப்பு அப்படியே இருந்து கொண்டிருந்தது. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஏற்கனவே ஒரு காலம் வரும், இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரியும் என்றார்கள். எப்படி பிரிந்தது என்று பார்க்கிறோம். பல பிரிவுகள், முஅத்தஸிலாக்கள், ஹவாரிஜுகள், கதிரியாக்கள், ஜபரியாக்கள் என்று பல பிரிவுகள். இவர்கள் எப்படி தோன்றினார்கள்? அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிலிருந்து வெளியேறி இவர்கள் வேறு கொள்கைகளை ஏற்படுத்திக் கொண்டு பேர்களை வைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு சில பிரிவுகள் தோன்றின. அதற்கு பிறகு அதிலிருந்து சில குட்டி பிரிவுகள் தோன்றின. அந்த பிரிவுகளில் தான் நாங்கள் இருந்தோம். இப்போது இருக்கக்கூடியவர்கள் யார்? தௌஹீதில் உள்ளவர்கள், தரீக்காவிலே உள்ளவர்கள், காதியானிலே உள்ளவர்கள், அகலு குர்ஆனிலே உள்ளவர்கள், எஹ்சானுல் முஸ்லிமீனிலே உள்ளவர்கள், சுன்னத்துவ ஜமாஅத்திலே உள்ளவர்கள், சாதி மதத்திலே உள்ளவர்கள் தான் இப்போது வந்து இதை பையத்து செய்திருக்கிறார். ஏன் பையத்து செய்தார்கள்? இந்த பிரிவில் உள்ளவர்கள் வந்து இதை பையத்தை நாங்கள் செய்ய வேண்டும். நானும் தான். ஏன் செய்வோம் என்றால், எங்களுடைய மூதாதையர்கள் அந்த அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா, ஹசன், யசீத், உமர் இப்னு அப்துல் அசீஸ், மர்வான் ரலியல்லாஹு அன்ஹும், அந்த குலபாக்கள் இருந்த அந்த சத்திய கூட்டத்தில் இருந்து எங்களுடைய மூதாதையர்கள் வெளியேறியிருக்கிறார்கள். வெளியேறித்த இந்த சிறு வழிபட்டுக் கொண்டார்கள். கதிரியா, ஜபுரியா, நக்சபந்தியா, சீஜானியா, இப்படி பல பிரிவுகள். அதற்கு பிறகு பல பிரிவுகள், மூத்தர்களாக்கள், ஹவாரிஜிகள், அதற்கு பிறகு புதிய புதிய பிரிவுகள். இவைகளா யார்? அந்த ஜமாஅத்தில் முஸ்லிமீனில் பையத்து செய்து நுழைந்து பிறகு அந்த பையத்துகளை முறித்துக் கொண்டு வெளியேறினார்களே, அவர்களுடைய சிக்கலங்கள் தான் நாங்கள். எனவே நாங்கள் சத்தியத்தில் இருக்கவில்லை. பிரிவுகள். இப்போது ஒரு கேள்வி வருகிறது, அந்த ஜமாஅத்தில் இருந்து ஒருவர் வெளியேறினார், அவர் இஸ்லாத்தில் இல்லை என்பதற்கு என்ன ஆதார்? எப்படி என்பதை மூதாதையர்களை இப்படி வழிவது என்று சொல்வது என்று கேட்டால், திருமதி அகமது சஹிஹான ஹதீஸ். எந்த ஒரு இமாமும் இந்த ஹதீஸில் கை வைக்கிறது. புதிதாக வந்திருக்கின்றார்கள், இவர்களை விடுங்கள். புதிதாக வந்திருக்கின்றார்கள் வந்து சஹிஹான ஹதீஸ் வாய் மார்க்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இல்லை என்று கூறுகின்றார்கள். ஒரு உதாரணம், கருதா என்பது உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டும். ஆனால் பூஜை என்ன சொல்லுகின்றார்? பிதாத் என்று கூறுகின்றார். எனவே இவருடைய பேச்சுகளுக்கு எந்த மதிப்பும் இஸ்லாத்திலே கிடையாது. தஸ்பீஹ் தொழுகை சஹிஹான ஹதீஸிலே கொண்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, பிதாத் என்று கூறுகின்றார். எனவே இவர்களை விடுங்கள். அந்த காலத்தில் தோன்றிய ஹதீஸ்களை அறிஞர்களை எவரும் இந்த ஹதீஸில் வரைபெற்று சொல்லவில்லை. இந்த ஹதீஸில் வந்திருக்கிறது, மன் ஹரஜ மினல் ஜமாஅத்தி கைத ஜிப்ரீல், யார் அல் ஜமாஅத்தில் இருந்து ஒரு தான் வெளியேறுகின்றாரோ, ஃபகத் கலஅ ரிபஹத்தல் இஸ்லாம் மின் உனுகை, தன்னுடைய கழுத்தில் இருந்து இஸ்லாத்தை கலைந்து வீசிவிட்டார். எனவே எங்களுடைய மூதாதையர்கள் பிரிவில் இருந்தவர்கள், என்னுடைய மூதாதையர்களும் தான் உங்களுடைய மூதாதையர்களும் தான். அந்த அசல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறி இருக்கின்றார். சொன்னார்கள் 73 அதில் 72 நரகம், அந்த ஒரு கூட்டம் அதான் அந்த சத்தியம். அது பிரிவில்லை, அது தலைமைத்துவத்தை கொண்டது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய சஹாபாக்கள் இருந்தது போன்று இருக்கக்கூடியவர்கள், அது ஜமாஅத்தாக இருக்கக்கூடியவர்கள். இந்த பிரிவுகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் நரகம் என்றார்கள்? அவர்கள் இஸ்லாத்தின் வளையத்தை கழுத்திலிருந்து கலைந்தெறிந்து விட்டார்கள். ஜமாஅத்தில் இல்லாமல் பிரிவில் இருக்கின்றார்கள். அவருடைய பிள்ளையை ஊட்டி தோன்றியவர்கள் தான் நாங்கள். தோன்றி பார்க்கும் போது நான் ஒரு பிரிவில் இருக்கின்றேன், நான் தௌஹீத் என்ற பிரிவில் இருக்கின்றேன். இன்னொருவர் இஸ்லாமில் முஸ்லீமிலே ஒரு பிரிவில் இருக்கின்றார். இன்னொருவரை பார்த்தா நக்சபந்தியாவில் இருக்கின்றார். இன்னொருவரை பார்த்தா சீஜானியாவில் இருக்கின்றார். நாங்கள் இஸ்லாத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டு நாங்கள் இருக்கின்றோம். பிரிவினை என்பது சிறு அல் ஜமாஅத்திலிருந்து வெளியேறுவது இஸ்லாத்தின் வளையத்தை கலைந்து எறிந்ததாக கருதப்படும். எனவேதான் இன்று காணப்படக்கூடிய இந்த பிரிவில் இருந்த நாங்கள் இந்த சத்தியம் தெளிவாக ஆனதும் அதிலிருந்து வெளியேறி வந்து ஜமாஅத்தில் முஸ்லீமிலே பையத்து செய்து சேர்ந்து கொண்டோம். இது இஸ்லாத்திற்கு செய்கின்ற பையத்து. இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், இப்னு மாஜா, ஒரு காலம் வரும் இந்த உம்மத்து பிரியும். ஒவ்வொரு பிரிவும் மார்க்கத்துக்கு மக்களை அழைத்து சொல்வார்கள், நோன்பு பிடிப்பார்கள், ஹஜ் செய்வார்கள், எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவருடைய கொள்கையை நீங்கள் ஏற்றால் நரகத்திலே தூக்கி தள்ளி விடுவார்கள். அந்த காலத்தில் என்ன செய்ய வேண்டும் சொன்னார்கள், எல்லா பிரிவுகளிலும் இருந்து நீங்கள் முதலிலே ஒதுங்கி ஜமாஅத்தில் முஸ்லிமீன் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் அதிலே நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். அதுவும் இல்லை என்று சொன்னால் மரத்தின் வேரை கடித்துக் கொண்டாவது தனித்து விடுங்கள், பிரிவுகளில் சேராதீர்கள் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த அடிப்படையில் தான் நாங்கள் பிரிவுகள் இருந்தவர்கள் பார்த்தோம், எங்களுடைய மூதாதையர்கள் இந்த ஜமாஅத்தில் இருந்து வெளியே இருக்கின்றார்கள், எனவே அவர்களுடைய இஸ்லாம் கழுத்திலிருந்து போய்விட்டது, அவருடைய சிக்கலங்கள் நாங்கள் ஒரு நாளும் இஸ்லாத்திற்காக கடிமா சொல்லவும் இல்லை, பையத்து செய்யவும் இல்லை, இந்த சத்தியம் வந்ததும் இதிலே நாங்கள் நுழைந்து பையத்து செய்து சேர்ந்து கொண்டோம். இதுதான் இஸ்லாமிய பைரத் என்பது. இப்போது கோவை ஐயூப் சொல்லுகின்றார், இந்த பையத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார், பையத்து ரெண்டு வகை, அரசியல் பையத்து ஒன்று, மார்க்க விவாதத்தில் சம்பந்தப்பட்ட பையத். அவர் சொல்லுகின்றார், இந்த பைரத் இருக்கின்றது மார்க்க பைரத், இதை யாருக்கும் எடுக்க முடியாது, நபிமார்களுக்கு மட்டும் சொந்தமானது, அபூபக்கருக்கும் முடியாது, உமர் இப்னு கத்தாபுக்கும் முடியாது, உஸ்மானுக்கும் முடியாது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முடியாது, அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கும் முடியாது, இன்று இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த பைரத்தை செய்ய முடியாது என்று கூறுகின்றார். என்ன காரணம்? அவர் சொல்லுகின்றார், இது அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய பையத், தொழுவே நோன்பு குறிப்பு என்று அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய பையத், ஆனால் அல்லாஹ்விடத்தில் செய்ய முடியாது, எனவே அல்லாஹ் அவருடைய தூதருக்கு மட்டும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றான், கொடுத்து இந்த பையத்தை எடுக்க சொல்லியிருக்கின்றான், எனவே அந்த அதிகாரம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் சொந்தமானது, வேறு யாருக்கும் இல்லை என்று 48வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தை அவர் கொண்டு வருகின்றார். இந்த பதிவு நாடாவே கோவை ஐயூப் அவர்களுக்கு கட்டாயம் நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டும். கோவை ஐயூப் அவர்களுக்கு நான் சொல்வது, நீங்கள் சொல்லுகின்ற விடையும் உண்மையாக இருந்தார். என்ன இந்த பையத்து விவாதத்து சம்பந்தப்பட்ட பையத், இது அல்லாவிடத்தில் செய்ய வேண்டியது, ஆனால் அவனிடத்தில் செய்ய முடியாது, அவன் முன்னால் வருவதில்லை, நாங்கள் எரிந்து விடுவோம், எனவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து இந்த பையத்தை எடுக்க சொன்னான், அது 48 கட்டில் இருக்கிறது, எனவே மற்றவர்களுக்கு எடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். இது உண்மையாக இருந்தால் இந்த இடத்திலே இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமின் கலைக்கப்படவில்லை. அவர் சொல்லுகின்ற விஷயம் உண்மையாக இருந்தால் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிம் இயங்க முடியாது. ஏன், எப்படி ஒரு பிழையான கொள்கையை நாங்கள் சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் அல்லாஹால அதிகாரம் கொடுத்து சில விடயங்கள் இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும், நாளைக்கு சொல்லுகின்றார் நாளைக்கு வெளிச்சம் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு முடியும், எங்களுக்கு முடியாது. இதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சட்டத்தை வைத்து பேசினால் அமல்கள் அழிந்துவிடும், அது அவர்களுக்கு மட்டும் உண்மைதான். இப்படி சில விடயங்கள் இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதர்கள் இரகசியம் பேசினால் அவர்களுக்கு ஹதியா கொடுக்க வேண்டும், எங்களுக்கு இல்லை, இது உண்மை. இதே போன்றுதான் இந்த பையத்துக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கின்றான், அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது என்று சொல்லுகின்றாரே, இது உண்மையாக இருந்தால் உண்மையில் இந்த ஜமாஅத்தின் முஸ்லிம் இந்த இடத்திலே கலைக்கப்பட வேண்டும். அப்படி இருக்கின்றதா? இல்லை. அதை நான் இப்போது உங்களுக்கு விளக்குவேன். அவருடைய அந்த பதிவு நாடு அந்த சொற்பொழிவு இப்போது நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி அந்த பையத்தை வாங்கினாரு என்றால், அல்லாஹ் அவருடைய அருள்மறையான் திருமறை குரானிலே அந்த உரிமையை தன்னுடைய தூதருக்கு மட்டும்தான் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். தூதர் ஒவ்வொரு அல்லாஹ் ஒவ்வொரு மக்களுக்கும் காட்சி அளித்து தன்னுடைய கரத்தில் இட்டு எல்லாத்திலையும் பையத்தை வாங்குறது சாத்தியம் இல்லை. அப்ப தூதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் என்ன ஒரு உரிமையை கொடுக்கிறான், அந்த உரிமை எப்படிப்பட்ட உரிமை என்பதை 48வது அத்தியாயத்தின் 10வது வசனம் தான் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு வசனம். இந்த வசனத்தில் தான் சொல்கிறான், இன்னல்ல தீன யுபாசி ஊனக்க இன்னமா யுபாசி ஊனம்மா. நபியே, அவர்கள் உன்னிடத்தில் செய்த அந்த பையத் அல்லாஹ்விடத்திலே செய்த பையத். யார் சொல்றா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான்,
தொழுவேன், நோன்பு வைப்பேன், ஜகாத்து கொடுப்பேன் என்பதெல்லாம் அல்லாஹ் கிட்ட செய்ய வேண்டிய பையத்து தான். ஆனா அல்லாஹ் அந்த உரிமையை தூதர்களுக்கு வழங்கி இருக்கிறார். அப்போ அல்லாஹ் இன்னல்லதீன நிச்சயமாக அந்த மக்கள் உங்களிடத்தில் கொடுத்த அந்த பையத் அல்லாஹ்விடத்திலே கொடுத்த பையத்திற்கு சமம். இரண்டாவது எதுவாகி நிச்சயமாக உங்களுடைய கையுக்குமே அல்லாஹ்வுடைய கை இருப்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் சொல்கிறார்? அல்லாஹ் ரப்பல்லாஹி சொல்றார். இது அல்லாஹ்ட்ட செய்யற பையன். உங்களுடைய கைக்குமே யாருடைய கை இருக்கிறது? அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதுதான் கோவை ஐயோ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரம். 48 அத்தியாயம் 10 வசனம். நீங்கெல்லாம் இந்த தர்ஜுமத்தில் குர்ஆனை எடுத்து பாருங்க. பிஜேடி தர்ஜுமாவும் இருக்கு, எடுத்து பாருங்க. என்ன வசனம்? இதுல 7 விஷயங்கள் கவனிக்கப்பட வேண்டியது. முதலாவது, கோவை அய்யூப் அவர்களை பார்த்து நான் கேட்கின்றேன், நீங்கள் முதலாவது 48:10 வசனத்தை ஓதினீர்களே, இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் இருக்கிறதா? இப்படி ஒரு வசனம் குர்ஆனில் கிடையாது. குர்ஆனில் 7 கிராத் இருக்கின்றது. இவர் ஓதிய இந்த வசனம் இந்த 7 கிராத்துக்குள்ளும் அடங்கவில்லை. எப்படி ஓதினார் கேட்டீர்கள்? இன்னல்ல நீன இப்படி ஒரு கிராத்து குரான். அவர் ஓடுகின்றார் இப்படி ஒரு கிராத்து. இது முதலாவது பிழை. குரான் 7 கிராத்து இருக்கு, ஓதலாம். இதுல இவர் ஓதக்கூடிய கிராத்து குர்ஆனில் கிடையாது. ஒண்ணு. இரண்டாவது, இந்த பிழையாக குர்ஆனை ஓதி போட்டு இவர் மொழி சேர்த்தது பாருங்க. இது நான் நினைக்கிறேன் அவரை நம்ம தெரிஞ்சு வேணும் என்று திட்டமிட்டு செய்தாரா, அல்லது தெரியாமல் தான் இப்படி சொல்லிவிட்டாரா? அல்லாஹ்வால் எங்களுக்கு உள்ளத்தில் உள்ளதை தோன்ற முடியாது. அவருடைய இந்த 10 பிழைகளை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தினேன். ஏனென்றால் ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டேன், இதை கேட்டுவிட்டு சொன்னார்களாம், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய பாடு முடிந்து விட்டது, பைரத்து என்ற இந்த தலைப்பை அப்படியே தகர்த்தெறிந்து விட்டார் கோவை ஐயா, இனி ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு பையத்து எடுக்க முடியாது, தெளிவாக நிரூபித்து விட்டார், இது நபிக்கு மட்டும் சொந்தமானது என்று சிலர் சொல்லியிருக்கின்றார்கள். சரி, அதான் ஏற்கனவே சொன்ன உண்மையாக இருந்தால் எங்களுக்கு தேவை சத்தியம், எங்களுக்கு தேவை சுவர்க்கம். ஒரு சிறிய ஒரு இடம் கிடைத்தாலும் எங்களுக்கு அதில் போதும். உண்மையாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பாருங்கள், முதலாவது இந்த கிராத்து கொலை. சரி, இரண்டாவது, இந்த குர்ஆன் வசனத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார் பச்சை பிழை பிழையாக. நான் நினைக்கின்றேன் இவர் ஏற்கனவே ஒரு கொள்கையை இவர் வகுத்துக் கொண்டார். எப்படி? இந்த பைனஸ் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் செய்ய முடியும் என்று இவராக கற்பனை செய்து கொண்டார். செய்து கொண்டு இந்த இவருடைய கற்பனைக்கு ஏற்ப இந்த குர்ஆனை மொழிபெயர்த்திருக்கின்றார். எப்படி? குர்ஆனில் வருகின்றது இன்னங்களில் நபியே, எவர்கள் உங்களிடத்தில் பையத்து செய்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்கின்றார்கள். உண்மைதான். இதிலே மற்றவர்களுக்கு பையத்து எடுக்கக்கூடாது இல்லையே. இப்படி எத்தனையோ வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னல்ல யுபாய சகாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், நபியே எவர்கள் உங்களிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்து செய்கின்றார்களோ இவர்கள் அல்லாஹ்விடம் பையத்து செய்கிறார்கள். இப்படி நிறைய வசனங்கள் இருக்கின்றன. இன்னல்லாஹு மஅல் முத்தகீன், அல்லாஹ் முத்தகீன்களுடன் இருக்கின்றான் என்று குர்ஆன் அறிவி. யாருடன்? சஹாபாக்களுடன். எங்களோடு இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை, எங்களோடு இருக்கின்றான். இன்னல்லாஹு மஅல் முஹ்சினீன், அல்லாஹ் நல்லவர்களோடு இருக்கின்றான் என்று சஹாபாக்களை பார்த்து இறங்கிய எங்களோடு இருக்கின்றான் என்று. இன்னல்லாஹு மஅக்கும், அல்லாஹ் உங்களோடு இருக்கின்றான் என்று வந்திருக்கின்ற சஹாபாக்களை பார்த்து எங்களோடு எல்லோரும் இருக்கின்றான். எனவே அவர்களுக்கு மட்டும் சொந்தமானது இங்கு வராது. எனவே அல்லாஹு தஆலா கூறுகின்றால், பையத்துடன் இருக்கும் போது அல்லாஹுடன் தான் பையத்து இருக்கின்றார்கள், இது பிரச்சனை இல்லை. இதில் அவர் கதை அடிக்கவில்லை. அடுத்ததாக அல்லாஹ் கூறுகின்றான், இதைத்தான் நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இதில்தான் அவர் பிழையான வழிக்கு போயிருக்கின்றார். இது மொழி இருக்கின்றார், எதும் வாய் சவுக்க ஐதி. இப்போ நீங்கள் கேட்டுவிட்டீர்கள், நதியே நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கை உங்களுடைய கைக்கு மேல் இருக்கிறது. அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய கை உங்களுடைய கைக்கு மேல் இருக்கிறது. மொழி வைத்திருக்கிறார். அப்படி ஒரு வசனம் இல்லை. இவர் சொல்வது போன்று இருப்பதா என்றால் இப்படித்தான் வரும். செய்கின்றார்களே அவர்களுடைய கைகளுக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது என்றுதான் வந்து. இவர் பச்சை பிள்ளையாக இந்த ஆயத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். திட்டமிட்டு செய்தாரா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். எங்கு ஆதாரம் இருக்கின்றது? எனவே நாம் போடுவோம் கோவை அய்யூப் அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்லுகின்றீர்களே அல்லாஹ் அவருடைய தூதருக்கு எங்கே உரிமையை கொடுத்தான், அந்த உரிமை என்ன என்ற ஆயத்தை சரியாக ஓடி, அல்லாஹ்வுடைய கை நதியே உங்களுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதுதான் நதிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த அங்கீகாரம், உரிமை என்று கூறுகின்றார். எனவே கோவை அறிவுபடுத்தி நாங்கள் கேட்கின்றோம், நீங்கள் சொல்வது போன்று அப்படி ஒரு வசனம் இருந்தால் கொண்டு வாருங்கள். ஏழு கிராத்தில் எதிர்வாய் பௌக்க எதிர்க்க என்று ஒரு கிராத்தை கொண்டு வாருங்கள், உங்களுடைய பூர்த்தி சரி, நாங்கள் வாபஸ் வாங்குகிறோம். ஆனால் அப்படி இல்லை. எனவே உங்களுடைய அந்த வாதம் உடைந்து விட்டது. அல்லாஹ்வுடைய கை நபியுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விடயம் தான். அல்லாஹு தஆலா நபிக்கு தெளிவாக அங்கீகாரம் கொடுத்து விட்டான், இப்போது எங்களுடைய கைக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இல்லை என்று கொஞ்சம் நின்று பிடிக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. இது ஒரு இணை பிழையாக இருக்கிறது, இது எடுக்க முடியாது. சஹாபாக்களுடைய கைக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது, இது பிரச்சனை இல்லை. அல்லாஹு தஆலா உங்களோடு இருக்கிறார் என்று சஹாபாக்களை பார்த்து சொன்னால், இன்றைக்கு நாங்கள் சொல்வோம் கோவை ஐயும் மறக்க மாட்டா, இன்ன அல்லாஹ் மஅல் முத்தகீன் வருகின்றது. அல்லாஹ் முத்தகீன்கள் இருக்கின்றான் சஹாபாக்களை பார்த்து, எங்களோடு இல்லையா? இருக்கின்றான். எனவே முதலாவது வசனத்திலே பிரச்சனை இல்லை. எதுவாய் ஹவுக ஐதீன் என்ற இந்த வசனத்தில் தான் இவர் கோட்டை விட்டிருக்கின்றார். பிழையாக மொழிபெயர்த்தால் கேட்டவர்களும் சரியாக பார்க்கவில்லை, நினைத்தார்கள் சரிதானே. உண்மையிலே அப்படி இருந்தால் என் சிந்திக்க வேண்டிய விஷயம் நான் மறுக்கவில்லை. இப்படி ஒரு வசனம் அல்லாஹ்வுடைய கை நபியுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று சொன்னால் அது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் யாருமே தர்ஜுமா எடுத்து பார்க்கவில்லை. இவருடைய மொழிபெயர்த்து நம்பிக் கொண்டு இப்படி பல வழக்குகளை கட்டிவிட்டார்கள். எனவே இது தெளிவான ஒரு பிழை இல்லை. எனவே இவருடைய வாதம் உடைந்து விட்டது. வாதம் உடைந்தால் இப்போது நாம் கொண்டு வந்த ஹதீஸ்கள் இருக்கின்றது. இந்த ஹதீஸ்களின் அடிப்படையில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவ வேண்டும். இன்று இருக்கக்கூடிய நாங்கள் எப்போது பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவினோம்? இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் வந்து பைஅத் செய்வதற்கு முன்னால் அல்லது இப்போது இவருக்கும் பைஅத் செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், நான் மேலே கொண்டு வந்த தெளிவான சஹீஹ் புகாரி ஹதீஸின் படிப்பு, நாம் எப்போது பைஅத் செய்து இஸ்லாத்தை தழுவினோம்? ஏன் எங்களுடைய மூதாதையர்கள் ஜமாஅத்திலிருந்து வெளியேறி விட்டார்கள், இஸ்லாம் அவருடைய கழுத்தில் இருந்து போய்விட்டது. அவருடைய சுற்றலுக்கு தான் நாங்கள். எனவே நாங்கள் எப்போது இந்த பைஅத்தை செய்து இஸ்லாத்தை தழுகிறோம்? சரி, எப்போது இந்த கலிமாவை நாங்கள் இஸ்லாத்திற்காக என்று சொன்னோம்? சொல்லது. எனவே கோவை அழிவுடைய இந்த வாதம் உடைந்தால் தெளிவாகிவிட்டது. பைஅத் இருக்கின்றது, இப்போது பைஅத் எடுக்கலாம். ஏன் நீங்கள் சொன்ன அந்த அங்கீகாரம் அப்படி குர்ஆனில் கிடையாது. அந்த உரிமை அப்படி நீங்கள் சொன்னது போன்ற உரிமை அல்லாஹு தஆலா கொடுத்ததில்லை. நபி கொடுத்திருந்தார். சரி, அடுத்தது நான் கேட்கின்றேன், கோவை அய்யூபிடத்தில் நீங்கள் இந்த சொற்பொழிவை ஆற்றுவதற்கு முன்னால் நீங்கள் சற்று சிந்தித்தீர்களா? அந்த மேடையிலே வந்து ஒருவர் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். இந்தியாவிலே என்ன கேள்வி? இதை நன்றாக கவனியுங்கள். கோவை அய்யூப் சொல்லுகின்றார், அல்லாஹு தஆலா நபிக்கு உரிமையை கொடுத்து விட்டான். சரி, ஏன் இது வணக்கங்கள்? வணக்க வழிபாடு அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் செய்ய வேண்டும். யாரிடத்திலும் செய்ய முடியாது. நபியிடத்தில் செய்ய முடியும். ஏனென்றால் நபிக்கு அல்லாஹு தஆலா இந்த உரிமையை கொடுத்தார். என்ன? எதுவாய் பௌகாயி, அல்லாஹ்வுடைய உங்களுடைய கைக்கு மேல் இருக்கிறது என்று அவர் நினைத்துக் கொண்டார். சரி, நீங்கள் நினைத்த பிரகாரம் கூட சற்று சிந்தித்தீர்களா? எப்படி? இந்த வசனம் 48:10 இறங்கியது எப்போது? மக்காவில மதினாவில. இது மதினாவில் இறங்கியது ஹிஜ்ரி 7 வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் 10 வருடங்கள், மதினாவில் 7 வருடங்கள் இந்த பைஅத் எடுத்திருக்கிறார்கள். தொழுவேன், நோவு பிடிப்பேன், திருப்பி வைக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், பிள்ளைகளை பஞ்சத்துக்கு பயந்து கொள்ள மாட்டேன் என்ற இபாதத்து சம்பந்தப்பட்ட பைஅத் எடுத்திருக்கிறார்கள். இது போய் நன்றாக கவனியுங்கள். இவர் எந்த இடத்தில் ஓட்டை விட்டிருக்கிறார்கள் பாருங்கள். எந்த அளவு சிந்தனை இல்லாமல் இந்த சொற்பொழிவை ஆற்றிருக்கிறார் என்பதை பாருங்கள். எனவே அல்லாஹ் உரிமையை கொடுத்திருக்கின்ற 48:10 இந்த 7 வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே 10 வருடங்கள், மதீனாவிலே 7 வருடங்கள் பைஅத் எடுத்திருக்கின்றார்கள். இப்படி நான் கேட்கின்றேன், கோவை அய்யூப் அவர்களிடத்தில் எந்த ஆதாரத்தை அனுமதியை வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் 11 வருடங்கள் பைஅத் எடுத்தார்கள்? விளங்குகிறத நான் சொல்வது விளங்குதா? வசனம் இறங்கியது மக்காவில், அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்போ அனுமதி மதினாவில் ஹிஜ்ரி 7 இந்த அனுமதிக்கு முன்னால் 17 வருடங்கள் எந்த அடிப்படை பைஅத் எடுத்தார்கள்? எந்த இருக்கின்ற அனுமதி நபிக்கு? இவர் சொல்லுகின்ற பிரகாரம் வைத்துக் கொண்டால் கூட அல்லாஹ்வுடைய நபியுடைய கைக்கு மேல் இருக்கிறேன் வைத்துக் கொள்வோம். ஏழு மொழி சேர்த்துபடி எந்த அடிப்படையில் பைஅத் எடுத்தார்கள் மக்காவிலும் மதினாவில்? அப்ப அல்லாஹ் ஸ்ரீ ஜெயிலாபியனுக்கும் கோவில் அய்யூபுக்கும் ஏற்பட்ட இந்த சிந்தனை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்படவில்லையா? மக்காவிலே 10 வருடங்களும் மதீனாவிலே 7 வருடங்களும் இந்த பைஅத்தை எடுக்கும் போது அனுமதி கிடைக்கவில்லை. இல்லை, 48:10 இறங்கவில்லை. நான் எப்படி இந்த பைஅத்தை எடுப்பது? இது வணக்கம் சம்பந்தப்பட்ட பைஅத் இல்லையா? இது அல்லாஹ்வுடைய செய்ய வேண்டிய பைஅத் தானே? அல்லாஹ்வுக்கு வர வேண்டாது. அப்ப என்ன, நான் இந்த பைஅத்தை எப்படி எடுக்கிறது? எனக்கு அனுமதி வேணுமே. அனுமதி இல்லையே, நான் எடுக்க முடியாது என்று சொல்லி இருக்க வேண்டும். ஸ்ரீஜே சொல்வதை போன்றும் கோவை அய்யூப் சொல்வதை போன்றும். அப்போ இவர்களை விட ரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிந்தனை கூடியவர்கள் ஸ்ரீஜேயும் கோவை அய்யூப். இது கோவை அய்யூபுடைய கருத்து அல்ல. ஸ்ரீ ஜெயிலாபி அவர்கள் ஆட்சி அந்த உரையில் இருந்து எடுக்கப்பட்டவர்கள் தான் இது. இவருடைய சொந்த கருத்து அல்ல. எனவே இந்த விடயம் நன்றாக விளங்குகிறார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். விளங்காவிட்டால் பிறகு கொள்ளுங்கள். இன்ஷால்லா இவர் சொல்லுகின்ற பிரகாரம் அல்லாஹு தஆலா இபாதத்து சம்பந்தப்பட்ட பைஅத்து எடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிமை கொடுத்திருக்கிறான். அந்த உரிமை எதுவாய் ஹவுகாயிபி என்பது சரியாக இருந்தால் நான் கோவை அய்யூப் அவர்களிடத்தில் கேட்கின்றேன், 17 வருடங்கள் எந்த அடிப்படையில் பைஅத் எடுத்தார்? அவர் சொல்லுகின்ற பிரகாரம், ஆழத்தை சரியாக ஓடுகின்றார். ஆழத்தை சரியாக ஓடிவிட்டு மொழி சேர்க்கின்றார். எதுவாய் பவுக்கா எதிர்க்கிறது? உங்களுடைய கைக்கு மேல் அல்லாஹ்வுடைய கை இருக்கிறது. நான் கேட்கிறேன், இந்த 17 வருடங்கள் எப்படி பைஅத் எடுத்தார்கள்? சிந்தித்து பாருங்கள். எனவே இவருடைய வாதம் அப்படியே உடைந்து சுக்கு நூறாகிவிட்டது. எந்த ஒரு ஆதாரமும் இவருக்கு கிடையாது. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் முன்வைக்கின்ற இந்த கொள்கைக்கு தெளிவான ஆதாரங்கள் இவர் இருக்கின்றன. இது ஒன்று. அடுத்தது இவர் சொல்லுகின்றார், அபூபக்கர் உமர் இவர்களெல்லாம் பையத்தை எடுக்கவில்லை சொல்லுகின்றார். இப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பிறகு தோன்றிய குலஃபா ரலியல்லாஹு அன்ஹு இப்படி பையத்தை எடுத்தார்களா ஒருவரிடத்தில் இஸ்லாத்தில் சொல்லுகிற நோம்பு குறித்தேன் எடுக்கவில்லை. எனவே இன்று இருக்கக்கூடிய இந்த சொல்லாமல் சொல்லுகின்றார், ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு உரிமை இல்லை. நான் போது அய்யூப் அவர்களிடத்திலும் பி ஜெயலலாதீன் அவர்களிடத்திலும் மிக தாழ்மையாக வேண்டுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், உங்களுடைய கொள்கை என்ன? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முழு ஜமாஅத்தை நீங்கள் வழிகேடு என்று சொல்லுகிறீர்கள். சீருக்குவாதிகள், விஜயத்துவாதிகள், இவர்கள் இஜ்மாவியாக பின்பற்றினால் சொல்லுகிறீர்கள். நாங்களும் சொல்லுகின்றோம், தௌஹீத் மட்டும்தான் சத்தியத்தில் இருக்கிறது என்று சொல்லுகின்றீர்கள். என்ன காரணம்? உங்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லுகின்றீர்கள். குர்ஆன் ஹதீஸ் தான் கொள்கை என்று சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் ஏன் அபூபக்கர் உமர் பையத்தை எடுத்தாரா என்று கேட்கிறீர்கள். இதைத்தான் 1990 புத்தளத்தில் நடந்த விவாதத்தில் நீங்கள் ஒரு பிழையான ஒரு கருத்தை முன்வைத்தீர்கள். நாம் சொன்ன தூது இடத்தில் நீங்கள் பையத்தை செய்யவில்லை, எனவே நீங்கள் இஸ்லாத்தில் இல்லை. ஆதாரம் மண் மாற்ற வலை சதிய உணர்த்தி பையத்தில் மாற்ற மீட்டத்தன் ஜாகிதியா என்ற முஸ்லீம் அதிசயம் கொண்டு வந்தோம். அந்த 14 கேட்பவர்கள் தெரியும், 4 14 இருக்கின்றது. எவருடைய கருத்தில் பையத்தில் மரணம் ஜாகிரிய மௌத்தம், எனவே நீங்கள் பையத்தில் செய்யவில்லை, நீங்கள் ஜாகிரியத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னோம். உடனே ஒரு கேள்வி கேட்டார். எப்படி கேட்டார்? இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ராவி, அந்த ராவியா தெரியுமா? மார்க்கம் என்று சொல்லிவிட்டு எங்களோடு அந்த விவாதத்திற்கு முன்னால் ஒப்பந்தமும் செய்துவிட்டு குர்ஆன் ஹதீஸ் தான் மூலாதாரம் என்று சொல்லிவிட்டு வையத்தி செய்யாத காரணத்தினால் அவர் ஜாகிரியத்தில் இருக்கிறார் என்று சொன்னவுடனே கேட்டார், இவனும் பையத்தை செய்திருக்கிறாரா என்று கேட்டார். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியிலே போய் அந்த இடத்தில் நாம் சொல்லும் இதற்கு பதில் சொல்ல மாட்டோம், இதற்கு பதில் சொன்னால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று நான் அந்த இடத்தில் சொன்னேன். இதை அனைவரும் பிடித்துக் கொண்டு சீஜெய்த கேள்விக்கு பதில் கொடுக்க முடியாமல் உமர் அலி மாற்றிக்கொள்வேன் என்று சொல்லிவிட்டார் என்று வருந்துவிட்டார்கள். நான் ஏன் அதை சொன்னேன்? இதற்கு பதில் தந்தால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்று ஏன் சொன்னேன் என்றால், இப்னு முத்தி என்பவர் சஹாபி அல்ல, நபியுடைய காலத்தில் உள்ளவர் அல்ல, வஹி நின்றதற்கு பிறகு உள்ளவர். கேட்டார் இப்னு முத்தி பையத்தை செய்திருக்கிறாரா என்று. இப்போது நான் ரெண்டில் ஒரு விடைதான் கொடுக்க வேண்டும். ஒன்று, நான் சொல்ல வேண்டும் இப்னு முத்தி பையத்தை செய்திருக்கிறார், இல்லை நான் சொல்ல வேண்டும் பையத்தை செய்யவில்லை. சரி, பையத்தை செய்திருக்கிறார் என்று நான் சொன்னால் அதுவே கேட்பார், ஆதாரத்தை கொண்டு வாருங்கள். குர்ஆன் ஹதீஸில் எனக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? இப்னு முத்தி பையத்தை செய்தார் என்று ஒரு தாபி, நான் ஒரு வரலாற்றை தான் காட்டுவேன். உடனே பிடிப்பார், நீங்கள் வரலாற்றை பின்பற்றுகின்றீர்கள், உமர் அலி முஸ்லிம் என்று சொல்லுவார், எனக்கு தெரியும். இப்னு முத்தி பையத்தை செய்யவில்லை என்று நான் சொன்னால் கேட்பார், ஆதாரம் ஒரு வரலாற்று காரியம் அமைத்து சொல்வார், இது வரலாறு உங்களுடைய கொள்கை குர்ஆன் வரலாற்றை பின்பற்றி சொல்லுவார். இது தெரிந்துதான் நான் அந்த இடத்தில் சொன்னேன், இதற்கு பதில் தந்தால் நான் மாற்றிக்கொள்வேன். இளைஞர்கள் பிழையாக விளங்கிக் கொண்டார். சரி, பாருங்கள், அவரும் கோவை ஐயோ இந்த ரெண்டு பேரிடத்தில் நான் கேட்கின்றேன், நீங்கள் எப்படி அபூபக்கர் உமர் ஹத்தா பையத்தை செய்தார்களா எடுத்தாங்களா என்று எப்படி கேட்கிறீர்கள் நீங்கள்? இது குர்ஆன் ஹதீஸ் அல்ல. நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். சரி, நான் கேட்கின்றேன் சீபை இடத்திலும் கோவை இடத்திலும். கோவை அய்யூப் அவர்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த காலத்தில் எப்படி ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவது? சொல்லுகின்றார், கலிமாவை சொல்லிக் கொண்டால் போதும். கலிமா சொல்லுவது. நான் கேட்கின்றேன், நான் கேட்கின்றேன், அபூபக்கர் சித்தீக் அவருடைய காலத்தில், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில், இதே போன்று அதற்கு பின்னால் வந்த கலீஃபாக்களுடைய காலத்தில் மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்களா இல்லையா? தழுவினார்கள். எப்படி? இவருடைய வாதத்தின்படி கைமாற்றி. நான் கேட்கின்றேன், எங்களை பார்த்து கேட்கின்றீர்கள், அபூபக்கர் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுமா தொழுவே நோம்பு குறிப்பேன் என்று யாரிடத்திலாவது பையத்தை எடுத்தாரா என்று கேட்கிறேன். முதலாவது இந்த கேள்வி பிழை. இதற்கு பதில் குர்ஆன் ஹதீஸில் தர முடியாது, வரலாற்றில் தான் தர முடியும். எங்களுடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸ். சரி, ஒரு படி இறங்கி உங்களுடைய கொள்கைக்கு நான் வருகின்றேன். 5 நிமிடத்தில் நான் கேட்கின்றேன், இந்த கலீஃபாக்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் கலிமா செல்வது. சரி, ஒரு வரலாற்றை காட்டுங்கள். நீங்கள் ஒருவர் வந்து அபூபக்கரத்தில் கலிமா செல்லும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், உமர் இப்னு கத்தாபிடத்தில் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார் என்று காட்டுங்கள் பார்க்கலாம். முடியாது, இல்லை, அப்படி இல்லை. இதனுடைய கருத்து இஸ்லாத்துக்கு வரவில்லை என்பதா? இல்லை. இதே போன்று தொழுவேன் நோம்பு குறித்தேன் என்று இவர்கள் பையத்தை எடுத்ததற்கு வரலாற்றில் ஒன்று இல்லை என்று வைத்துக் கொண்டால் இது இல்லை என்பது கருத்தல்ல. பையத்தை அவர்கள் அந்த காலத்தில் எடுத்திருப்பார்கள், ஆனால் வரலாற்றில் வரவில்லை. உதாரணத்திற்கு பாருங்கள், ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கோவை ஐயர் சொல்வது போன்று அவர்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்பதற்கு பையத்து செய்ய வேண்டும். நபியிடத்தில் ஒரு ஹதீஸை காட்டுங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபியிடத்தில் பையத்து செய்து இஸ்லாத்தை தழுவினார்கள். காட்டுங்கள் பார்த்தா என்ன இருக்கின்றது? எத்தனையோ சகாபாக்கள் இருக்கிறார்கள், அப்படி ஒரு ஆதாரத்தை காட்ட முடியாது. இவருடைய கருத்தை அவர் பையத்து செய்யவில்லை என்பது அல்ல, எல்லா விடயங்களும் இந்த விவாதத்தை செய்யவில்லை. ஒரு விடயத்தை பற்றி ஒரு 5, 10 கரு சில இடத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும் வரும், இன்னமல்ல அமால் துன்யா. உமர் இப்னு கத்தாப் மட்டும்தான் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார், ஒரு சகாபி கூட அறிவிக்கவில்லை. எனவே பையத்து சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. இப்போது பாருங்கள், கோவை அய்யூப் அவர்கள் முதலாவது இந்த குர்ஆனை ஓதியது பிழை, இரண்டாவது மொழி சேர்த்தது பிழை, மூன்றாவது விடயம் மக்காவிலும் மதீனாவிலும் அல்லாஹ்வுடைய தூதர் 17 வருடங்கள் பையத்தை எடுத்திருக்கின்றார்கள். இந்த அல்லாஹ்வுடைய தூதருக்கு உரிமை கிடைத்தது என்று இவர் நினைத்துக் கொண்டு கூறுகின்ற இந்த வசனம் இருக்கின்றது 48 பற்றி, இது ஹிஜ்ரி 7 இறங்கியது. இதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன எந்த இடத்தில் உரிமை கொடுக்கப்பட்டது? இந்த பையத்தை எடுப்பது எப்படி எடுத்தார்? அவர்களை விட நீங்கள் சிந்தனை கூடியவர்களா என்று நான் கேட்கின்றேன். அடுத்து நீங்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் பையத்தை எடுத்தார்களா? இது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் அதற்கு நாங்கள் உதவி தருகின்றோம். நீங்கள் முதலிலே அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் வந்து அவர்களிடத்தில் கலிமா செல்லும் இஸ்லாத்திற்கு வந்தார்களே, அதை நீங்கள் காட்டினோம் முதலிலே பார்க்கலாம். எங்கு இருக்கிறது? ஆனால் ஒரு இடத்திலும் இல்லை. இது ஒரு விடயம். அடுத்த விஷயம் நான் கேட்கின்றேன், இவர் சொல்லுகின்றார், சொல்லுகிறது அந்த 14 நன்றாக கேளுங்கள், தேவைப்பட்டால் உங்களுக்கு இந்த பள்ளியிலே ஜவாஹிர் சகோதரருக்கு நீங்கள் உரிய பணத்தை கொடுத்தால் இந்த பீசை அடித்து தருவார். உங்களுக்கு கோடி 500 பைலட் 14 அதை தனியாக நீங்கள் கேளுங்கள். அதற்கு பிறகு வேறு சந்தேகங்கள் இல்லை, திருப்பி எந்த இடத்துல கேளுங்கள், அதற்கு ஒரு சரியான விடையை நாங்கள் தருவோம் இன்ஷா. அதில் அவர் சொல்லுகின்றார், இபாதத் தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜி போன்ற விஷயங்கள் இருக்கின்றனவே, இந்த விடயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. சரி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது, உரிமை கொடுக்கப்பட்டது என்று அவர் சொல்லுகின்றார், வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அதை இப்போது யாருக்கும் எடுக்க முடியாது என்று சொல்லுகின்றார். சரி, நாம் கோவை ஐயோபிடத்தில் கேட்கின்றேன், இன்றைக்கு நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அதிகமான இந்துக்களை இஸ்லாத்திற்கு எடுப்பதா உங்களுடைய ஜமாத்துக்கு எடுக்கிறீர்கள்? அது அது இஸ்லாம் என்று நான் சொல்ல வரவில்லை. ஒரு சேட்டுக்குழியில் சிறப்பவர் வெளியிலே வந்து இன்னொரு சேட்டுக்குழியிலே விடுகிறார், இது இஸ்லாமா என்று கேட்கிறேன். இந்தியாவில் எத்தனை பேர், இலங்கையில் எத்தனை பேர் வருகின்றார்கள் இஸ்லாத்திற்கு? தினகரன் பத்திரிகைகளை பார்க்கின்றோம், இவருடைய நிலைமை என்ன? ஆரம்பத்தில் நிறுத்தாக்கி வைக்கப்பட்ட சிலையை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், அதற்கு ஊதுபத்தி குத்தியவர்கள், அதற்கு காணிக்கை போட்டவர்கள் இன்றைக்கு வந்து படுத்து கிடக்கின்ற அவுரியாக்களுக்கு ஊதுபத்தி குத்துகின்றார்கள், காணிக்கை போடுகின்றார்கள். ஆனால் அவர்கள் உயர்ந்தவர்கள், நபிமார்கள் சிலை. ஆனால் இது நபிமார்களுடைய குறைந்த அவுரியாக்கள். ஆனால் கரைக்காலையே அவுரியாக்கள் நபிமார்களுடைய உயர்ந்தவர்கள். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீராஜ் போய் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஏழிலே ஏறினால் ஏற முடியவில்லை. உடனே முஹியத்தீன் அப்துல் காதிர் குத்துபுல் அப்தாபு வந்து தன்னுடைய முடிவை கொடுத்து அவர்களை உயர்த்தி விட்டார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபிமார்கள் அவுரியாக்களை விட தாழ்ந்தவர்கள் என்பது அவருடைய கருத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சேத்துக்குழில இருந்து வெளியே இன்னொரு சேத்துக்குழில விழுகின்றார்கள், என்ன பிரயோஜனம்? நிறுத்தாட்டி வைக்கப்பட்ட சிலைகளை வணங்கியவர்கள் படுக்க போட்டிருக்கின்ற அவுளியாக்களை வணங்குகின்றார்கள். நாகூரிலே பாருங்கள், தாதா தர்பாரிலே பாருங்கள், கச்சிமலையிலே பாருங்கள், ஏர்வாடியிலே சென்று பாருங்கள், சீரியங்களிலே சென்று பாருங்கள். வணக்கமா இல்லையா? காணிக்கை போடுவது வணக்கமா இல்லையா? சதக்கா கொடுப்பது வணக்கம் அவுளியாக்களுக்கு கொடுக்கிறார்கள். எனவே இது சிறு. ஆனால் தீங்கு எடுக்கக்கூடியவர்கள் இங்கே சிறுத்தில் இல்லை. தீங்கையும் இஸ்லாத்துக்கு எடுக்கின்றார். அவர்கள் வருகின்றார்கள், சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் வந்து அவர் தீங்கையே வணங்குகிறார்கள். இது மிக தெளிவான ஒரு விடயம். நான் பிறகு காட்டுவேன் எப்படி தீங்கையை வணங்குகிறார்கள் என்று. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு தருகின்றேன். சூரியம் என்பது குர்ஆனில் இருக்கின்றது, சஹீஹுல் புகாரியில் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது. பெரும்பாவங்கள் ஏழு, அதிலே ஒன்று சூனியம். ஆனால் தீங்கு என்ன சொல்லுகின்றார்? சூனியம் என்று ஒன்று கிடையாது என்று கூறுகிறார். உடனே அவருடைய கூட்டம் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு விட்டது. சிலை வணங்கிக் கொண்டிருந்தவர்கள் வந்து தீங்கு இடத்திலே கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகின்றார்களே, அவர்களும் இந்த கொள்கை ஏற்கிறார்கள். இப்போது பாருங்கள், குர்ஆனிலே ஹதீஸிலே வந்திருக்கின்ற ஒரு விடயத்தை தெளிவாக நிராகரிக்கின்ற பீகே முஸ்லீமா என்று கேட்கிறேன். இல்லை. ஆனால் இஸ்லாத்திற்கு வருகின்றவர்கள் அவரை கடவுளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு சிலை வணக்கத்திலிருந்து வந்து இன்னொரு உயிரோடு உள்ள ஒரு சிலையை வணங்குகிறார்கள். இது சிறு, இது இஸ்லாம் அல்ல. இப்போது நான் கேட்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைக்கு பீகே கோவை ஐயூப் எல்லாம் அந்த ஹிந்து மதத்தில் தாழ்த்தப்பட்டவர்களை இந்த மார்க்கத்தில் எடுக்கிறார்கள். உண்மைதான், எடுக்கிறார்கள். எப்படி எடுக்கிறார்கள்? கலிமா சொல்லி கொடுக்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். அதுக்கு பிறகு ஹத்னா செய்வார்கள். இப்போது பாருங்கள், இவர்களுடைய ஒரு பிழையான ஒரு நம்பிக்கை என்ன சொன்னார்? தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் எல்லாம் இபாதத்துகள், வணக்கங்கள். இவைகளை அல்லாஹ்விடத்தில் தான் செய்ய வேண்டும். அல்லாவிடத்தில் செய்ய முடியாது என்பதற்காக அல்லாஹ் தூதருக்கு ஒரு அனுமதியை கொடுத்தான், ஒரு இதை கொடுத்தான், அவர்களுக்கு ஒரு என்ன உரிமையை கொடுத்தான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் எடுத்தால் வேறு யாருக்கும் எடுக்க முடியாது என்று கூறுகின்றார். நான் கேட்கின்றேன், நீங்கள் அவர்களே கோவை ஐயூப் அவர்களே, நீங்கள் கலிமாவை சொல்லி கொடுத்து அவர்களை மார்க்கத்துக்கு எடுக்கிறீர்கள். இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருக்கிறது. இது தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, தாடி, தொழுகை, தஸ்பீஹ், உது, சதகா, இந்த அனைத்து இபாதத்துகளையும் உள்ளடக்குகின்ற வார்த்தை தான் லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன், ஹதீஸ் அனைத்தையும் உள்ளடக்குகின்ற வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். நான் கேட்கின்றேன், நீங்கள் எப்படி இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுப்பீர்கள்? நீங்கள் அல்லாஹ்வா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? தொழுகை, தொழுகை, நோன்பு உடைப்பேன் என்று செய்ய முடியாது. ஆனால் இந்த முழு சொற்களின் கருத்துக்களை உள்ளடக்கிய லா இலாஹ இல்லல்லாஹை கீதே சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கிறார், கோதை ஐயூப் சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்கிறார். இது சரியாக எடுக்கிறேன். உங்களுக்கு யார் உரிமை தந்தது இந்த கல்மாவை சொல்லிக் கொடுப்பது? நீங்க என்ன சொல்லணும்? நீங்களா சொல்லிட்டு போங்க. ஏன் அல்லாத என்னோட கைக்கு மேலே இல்ல. இந்த முழு விஷயங்களை உள்ளடக்கி இந்த கல்மாவை நான் எப்படி உங்களுக்கு சொல்லித் தருவேன்னு சொல்லணும். ஆனா பாருங்க, சொல்லாம கல்மாவை சொல்லிக் கொடுத்து எடுக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு முரண்பட்ட ஒரு விஷயம் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு எல்லா அமைப்புகளும் கல்மாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்தில் பிஜேபி எதிர்ப்பாக இருக்கக்கூடிய முழு அமைப்புகளும் ஜமாத்தின் முஸ்லிம்களுக்கு எதிராக அவருடைய ஒளிப்பதிவு நாடாவை கேட்டுவிட்டு முழு மக்களும் 72 பிரிவுகளும் எங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றார்கள். எப்படி நீங்கள் பையத்தை எடுப்பீர்கள்? நீங்கள் அல்லாவா? உங்களுக்கு அல்லாஹால அனுமதி தந்திருக்கின்றானா? உரிமை எங்க என்று கேட்கிறார்கள். நாங்கள் கேட்கின்றோம், அப்படி உங்கள் ஆயத்திலே கிடையாது. முதலாவது இரண்டாவது இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் கூட நீங்கள் இன்றைக்கு கல்வாரை சொல்லிக் கொடுக்கல, உங்களுக்கு யார் உரிமை தந்தது? கட்டுப்படுவதற்கு விவாதத்தை செய்வதற்கு எவனும் இல்லை அல்லாவை தவிர. எனவே எல்லாம் நுழைந்து விடுகின்றது. உள்ள முன்னு விவாதத்துகளும் ஹராம் ஹலால் எல்லாம் நுழைந்து விடுகின்றது. பருவு சுண்ணத்து மக்ரூஹ் வாஜிப் எல்லாம் நுழைந்து விடுகின்றது இந்த கல்மாவுக்கு. இதை எப்படி நீங்க சொல்லிக் கொடுக்கிறேன் நான் கேட்கின்றேன். எனவே ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் சற்று சிந்தித்தன. வாயில் வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அந்த இடத்தில் உங்களுக்கு ஒருவர் எழுந்து நீங்கள் இப்படி பேசும் போது கோவை அறிவிப்பு அவர்களே, இந்த 1717 வருடங்கள் எப்படி பையத்தை எடுத்தால் எந்த உரிமை மக்காவில் என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? எந்த பதிலும் உங்களுக்கு சொல்ல முடியாது. சரி, ஜெயலலாது அவர்கள் அதாவது நல்ல குர்ஆன் ஹதீஸை பற்றி விளக்கம், நான் குறை சொல்லவர்கள், குர்ஆன் ஹதீஸை பற்றி நல்ல விளக்கம் இருக்கின்றது, சிறந்த பேச்சாளர், கோவை அய்யப்படித்தான். இவர்களெல்லாம் இந்த சத்தியத்துக்குள் வந்தால் நிறைய பேர்கள் வருவார்கள் என்று நாங்கள் ஆதரவு வைத்திருந்தோம். அவர்களை போன்று நாம் மற்றவர்களை காரசாரமாக பேசுவது திட்டுவது குறை சொல்வது இல்லை. நாங்கள் அது தெரியாமல் ஒரு காலத்துக்கு இருந்தாலும் நாங்கள் தவிர்த்துக் கொண்டோம். வேறு எங்களுடைய வேலை ஹக்கை சொல்லுவோமா? அலைனா இல்லல் பலாகுல் முடி, தெளிவாக ஒத்தி வைப்பதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஸ்ரீ ஜெயலலாதீன் அவர்களுடைய அவர்கள் இந்த கோவை அறிவுகளே குரு. அவர் மீது மிகவும் முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றார். நான் நினைக்கின்றேன், ஒரு வேளை இந்த ஸ்ரீ ஜெயலலாதீன் அவர்களை அந்த விவாதத்தை நாம் பார்த்து வழிகேட்டில் இருக்கிறார் என்று சொன்ன ஒரு காரணத்தினால் இவர் உணர்ச்சி வசப்பட்டுதான் இப்படி வாயில் வந்ததெல்லாம் பேசியிருக்கின்றார். என்னென்னமோலாம் சொல்லியிருக்கின்றார், அதை பிறகு நான் சொல்லுவேன். ஒருவேளை சிறிய வழிகேடு என்று சொன்னத்தினால்தான் இவர் இப்படி சொல்லியிருக்கலாம். நான் கேட்கின்றேன், ஸ்ரீ ஜெயலலாதீன் சரி, ஸ்ரீ ஜெயலலாதீன் ஒரு இருக்கின்றார், ஆனால் அவர் வழிகேட்டில் இருக்கின்றாரா இல்லை? நான் கேட்கின்றேன், என்னிடத்தில் தெளிவான ஆதாரங்கள் இருக்கின்றன, மிக தெளிவான பகல் சூரியனை போன்ற ஆதாரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீ ஜெயலலாதீன் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார், நேர் வழியிலும் இல்லை. அவர் என்றைக்கு ஜமாத்தில் முஸ்லிமீரை வந்து பையத்து செய்கின்றாரோ அவர் நேர்வழி பெறுவார். ஏன் நான் கூறுகின்றேன் பாருங்கள், தஸ்மீ தொழுகை என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் தேவையில்லாத விடயங்களை எல்லாம் எழுதி இது பித்ஆத் என்று சொல்லிவிட்டார். மார்க்கத்தில் உள்ள ஒன்றை ஒரு சுன்னத்தை ஒரு பித்ஆத் என்று சொல்வது வழிகேடா இல்லையா? ஒன்று, தெளிவான ஹதீஸ் குர்ஆன் சொல்லுகின்றது பெண்கள் முகத்தை மறைக்க வேண்டும், கையை மறைக்க வேண்டும். எங்களுடைய முக்கியமான ஒரு தலைப்பு அது. சுமார் 3 மணி நேரங்கள் அதுக்கு தேவைப்படும். புத்தளத்தில் நாங்கள் ஏற்பாடு செய்யும் திடீர்ந்து இடையில ஒரு சிக்கலாக இருக்கிறது. அந்த தலைப்பை நாங்கள் தெளிவாக மக்களுக்கு முன்வைத்து இருக்கின்றோம். சுமார் 3 மணி நேரங்கள் யாராலும் வாய் திறக்க முடியாத ஆதாரங்கள் குர்ஆன் ஹதீஸ் இருக்கின்றன. பெண்கள் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் மறைக்க வேண்டும், இது கட்டாய கடமை. ஆனால் தீங்க என்ன சொல்லுகின்றார் சொல்லுகின்றார், இது பித்ஆத் என்று கூறுகின்றார். முகமூடுவது பித்ஆத். பாருங்கள், மார்க்கத்தில் உள்ள ஒரு வாஜிபை அங்கு சுன்னத்தை பித்ஆத் என்றார், ஒரு வாஜிப பர்வை பித்ஆத் என்று சொல்லுகின்றார். இது வழிகேடா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். இதே போல சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒருமுறை சொன்னார்கள், என்னிடத்தில் 70 பெண்கள் இருக்கின்றார்கள் அடிமைகள், இவர்கள் 70 பேர்களுடன் நான் தொடர்பு கொள்கிறேன் என்று கிடைக்கின்ற 70 பிள்ளைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதற்கு விடுவேன் என்றார்கள். சொல்லவில்லை. குழந்தை யாருக்கும் கிடைக்கவில்லை, ஒரே ஒரு குழந்தை மட்டும் கிடைத்தது குறைமாட்டுக்கிடை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சகோதரர் சுலைமான் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் பிள்ளைகள் கிடைத்திருக்கும் என்றார். மறந்து விட்டார் என்றார். இதில் என்ன சொன்னார்கள், சகோதரர். எனவே ஒரு மனிதன் பிழை செய்தாலும் சகோதரர் தான், தெரியாமல் சொல்லிவிட்டார்கள். சரி, இப்போது இந்த ஹதீஸை சீஜர் என்ன சொல்லுகின்றார், புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது, இப்படி ஒரு சம்பவம் இல்லை என்று கூறுகின்றார். இது வருகிறதா இல்லையா? புகாரி முஸ்லிம் ஹதீஸை நாகரிக்கின்றவர் யார் என்று கேட்கின்ற. நாலாவது விடயம், சூன்யம் என்பது தெளிவான ஒரு விஷயம் நான் சொல்லிவிட்டேன். பெரும்பாவங்கள் 7, அதிலே 1 சூன்யம் செய்வது என்று வந்திருக்கிறேன். இந்த ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்களை எல்லாம் நிராகரித்து சூன்யம் என்று ஒன்று கிடையாது என்று கூறுகின்றார். இது வழிகேடா இல்லையா என்று கருத்துறேன். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி எழுதியிருக்கின்றார், மிக பயங்கரமான ஒரு கருத்து, யாராலும் ஜீரணிக்க முடியாது. சூரத்து சாஜ் என்று ஒன்று இருக்கிறது, 38வது அத்தியாயம் 24வது வசனம். நீ ஜெயிலாத்தின் அவருடைய தர்மத்தில் குர்ஆனை எடுத்து பாருங்கள், 337வது பக்கத்தில் என்ன எழுதியிருக்கிறார். அதில் வருகின்றது, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு பிழை செய்துவிட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அது என்ன பிழை என்று குர்ஆன் சொல்லவில்லை, அல்லாஹ் மறைத்து விட்டான். நீ ஜெயிலாத்தின் சொல்லுகின்றார், இவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அரண்மனையை விஸ்தரிப்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய காணியை எடுத்திருக்கலாம் என்று கூறுகின்றார். அதே நேரத்தில் முன்னாலே எழுதுகின்றார், ஒரு இடத்தில் ஒரு தப்சீரில் ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கின்றது, ஒரு பிழையான கருத்து. அதை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், இந்த இமாம்களுக்கு சற்று கூட சிந்தனை இல்லையா என்று தோன்றையோடு கூறுகின்றார். இது பத்து பிழை என்பவர்களுக்கு விளங்கவில்லையா என்று சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை கொண்டு வந்து இவர் சொல்லுகின்றார், அரண்மனையை விஸ்தரிப்பதற்காக வேண்டி பொதுமக்களுடைய காணி இவர் எடுத்திருக்கலாம், இது பிழை, இதற்குத்தான் அல்லாஹு தஆலா இஸ்திஃபார் செய்கிறார். ஒரு நபியுடைய விஷயத்தில் இப்படி கதைப்பதற்கு கதைப்பது கூறுமா? சத்தியுள்ளி அந்த இமாம்களை குறை சொல்லிவிட்டு அதைவிட படுமோசமான விஷயத்தை நீங்கள் சொல்லுகின்றீர்களே, இது கூறுமா? இது வழிகளா இல்லையா? அடுத்து ஜகாத் சொல்லுகின்றார், ஒரு வருடத்தில் ஒரு முறை ஜகாத், வாழ்க்கையிலே ஒரு முறை ஜகாத் கொடுத்தால் போதும், ஆதாரமற்ற. இதே போன்று நோம்பில நோம்பு தரத்த நேரத்தில் ஓடுகின்ற என்ற சஹிஹான ஹதீஸை வாயில் சொல்லி கூறுகின்றார். அது மட்டுமல்ல, சஹீஹ் முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வருகின்றது, இவர் அதிகமாக இந்த சிந்தனையை மூளையை பாவிப்பவர், தன்னுடைய சிந்தனையை குர்ஆன் ஹதீஸோடு மோத விடுவார். சிந்தனை குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்டால் சரி, ஏற்றுக்கொள்ளவில்லை தட்டி விட்டுவார். இது கூடாது. குர்ஆன் ஹதீஸுக்கு எங்களுடைய சிந்தனை முரணாக வந்தால் சிந்தனையை தூக்கி எறிய வேண்டும். எத்தனை விஷயங்கள் இருக்கின்றன, மக்காவிலே ஒரு கல் இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது கண்டால் அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். மதீனாவில் வைத்து இன்றைக்கு நான் மக்காவுக்கு செல்வேனானால் அந்த கல்லை நான் அறிவேன் என்றார். கல்லு சலாம் சொல்லுமா? மூளை என்ன செய்வது? கல்லும் கதைக்குமா? இப்படி ஒரு கூட்டம் ஹாதிசிட்டார்கள். இப்படி ஒரு ஆள்தான் செய்தார். பார்த்தாரு தாடு சிந்தனைக்கு படவில்லை. சுலைமான் நபியின் விஷயம், 70 பெண்களோட எப்படி தொடர்பு கொள்வது? உடனே பார்த்தாரு, எனக்கு ஒரு ஆள் தான், எனக்கு ஏனமா 70 பேரோட ஏறாது. அப்ப எப்படி சுலைமானுக்கு ஏறேன்னு கிரியாஸ் பண்ணிட்டார். இது பச்சை பிழை. மனிதர்களே நபிமார்களே கிரியாஸ் பண்ண கூடாது. நபிமார்களுக்கு சரி சக்தி இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல பெண்கள், ஒரே இரவிலே பல அந்த அனைத்து பெண்களோடு தொடர்பு கொள்வார்கள். எப்படிப்பட்ட சக்தி என்று பாருங்கள் நபிமார்களுக்கு. ஆனால் சுலைமான் நபி எந்த காலத்தில் உள்ளவர்கள், பெரும்பெரும் மலைகளை குடைந்து வீடு கட்டியவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். எப்படி செய்தி செல்வார்? அறிவை பயன்படுத்திட்டார், குர்ஆன் ஹதீஸோட முத்த விட்டு விட்டார். இது கூட அப்படி வந்தால் எத்தனை ஹதீஸ்களை நாகரிக்க வேண்டியவர்கள்? அந்த அடிப்படையில் இன்னொரு ஹதீஸ் நிராகரித்திருக்கின்றார். அது என்ன ஹதீஸ் என்று பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே வருகின்றனர். ரெண்டு பேர் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். அவர்கள் ஒரு பிள்ளை வளர்த்துக் கொண்டிருந்தார்கள். சாலி பிள்ளை வளர்ந்து விட்டேன். இப்போது சஹாபிக்கு இந்த பிள்ளை விஷயத்தில் கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு மாறி இருந்து மனுஷி உடனே பிள்ளை எப்படி புலம்ப விடுகிறேன், எனக்கு பிள்ளையில வளர்ப்பு பிள்ளை என்ன செய்வதான வளர்த்துட்டான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் கேட்டாங்க, யார சொல்றேன், நான் ஒரு பிள்ளை வளர்த்தேன் சாலி பையன் வளர்ந்துட்டார், எனக்கு கொஞ்சம் மனைவியோட புலங்குறதுக்கு உருவத்துக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி, நான் பால் கொடுத்து விட சொல்லுங்க, வேண்டாம் பாலை கொடுத்து விட சொல்லுங்க, பிள்ளையா இருந்தான் முடிஞ்சு. சஹீஹ் முஸ்லிம். உடனே பிள்ளையை பார்த்தார், பெரிய பிள்ளை எப்படி பால் குடிக்கிறது, படியில போட்டா பாலை குடிக்கிறது, எந்தெல்லாம் கற்பனை பண்ணி இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸ் எங்களுக்கு இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொன்னா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மார்க்கம். நாங்களா மார்க்கத்தை உண்டாக்குறோம், அல்லாஹ் தான் சொல்றோம். பாருங்க, 7 வயசு வந்தா பிள்ளைகளை தொட விடுங்க, 10 வயசு வந்தா அடிங்க, 10 வயசு வந்த உடனே ஆண் பெண்ணை திருப்பி போடுங்க, கூட பிறந்த சகோதரி சகோதரி ஏன் பிரிக்கணும், அல்லாஹ் சொல்றேன் எங்களுக்கு என்ன பிரிச்சுதான் வரும். ஆனா சிந்தனையை பயன்படுத்தினால் தேவையில்லை, ஏன் சகோதரி சகோதரி ஏன் பிரிக்கணும், தள்ளி தள்ளி படிக்க போடணும், என்ன காரணம். ஆனா மூலைங்களை இப்படி சொல்லு, ஆனா அல்லாஹ்வுடைய சட்டம் இப்படி. எனவே அவர் இப்படி பாலியுடைய இந்த பால்குடி விஷயத்தில் ஹதீஸை நிராகரித்து விட்டார். இதையெல்லாம் அவருடைய தர்ஜுமத்தில் குர்ஆனிலே பார்க்கலாம். எனவே இதெல்லாம் வழிகேடா இல்லையா என்று நீங்களே சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு வழிகேட்டு இருக்கக்கூடிய ஒருவரை நாங்கள் ஒரு விவாதத்தில் வழிகேடு என்று சொன்னோம். இந்த கோபத்தில் தான் கோவில் ஐயூப் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். இது ஒரு விஷயம். அடுத்தது கோவை ஐயூ அந்த பதிவு நாடாவில் 7 விடயங்களை நாம் முன்வைத்தோம். சரி, இன்னும் சில விடயங்களை அவர் சொல்லுகின்றார். ஒன்று சொல்லுகின்றார், இந்த பைஅத்து செய்பவர்கள் பைஅத்து எடுப்பவர்கள் எப்படி என்றால், இவர்கள் ஒரு ஜனாஜா குறிப்பாட்டு உண்டவனுக்கு முன்னால் எப்படி அமைதியாக இருக்குமோ அதே போன்று இந்த பைஅத்து செய்பவர்கள் அந்த அவருடைய அமீர்களுக்கு முன்னால் கிடக்கிறார்கள் என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை இவர்கள் நிர்வகிக்கின்றார். ஜனாஜா இருக்கிறேன், ஜனாஜாவை கழுவும் போது அங்கிட்டு திருப்பணும், அங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திருப்பணும், அங்கிட்டு திரும்பும், அதுக்கு ஒரு சக்தி இல்லை, திருப்பும் போது திரும்ப அங்க இருக்கிறேன். இதே போலதான் பைஅத்து செய்பவர்கள் அவருடைய அமீருக்கு முன்னால் அப்படியே ஜனாஜாவை போல் கிடப்பார்கள் என்று சொல்றார். ஜமாத்தில் அது வேற யாரும் எடுக்கக்கூடிய பை சியாக்கள் தரீக்காவில் அப்படி இருக்கு, தரீக்காக்கள் அப்படி தரீக்காவுடைய சேஃப் வந்து பெண்களை கூப்பிட்டு கையெட்டாங்கன்னா கையை கொடுக்கும், பிடிக்கணும், பிடிச்சா பையன் எடுப்பார் கூடாது உங்களுக்கு சொல்ல வேலை, அது அவங்க ஜனாசாவை போட கிடக்கிறாங்க. ஜமாத்தில் முஸ்லீமில் அப்படி இல்லை, பையத்தை எடுக்கும்போது நாங்கள் சொல்லுவோம் முடியமானவரை கட்டுப்படணும், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயத்தில் அமீரை கட்டுப்படணும், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒன்றை அமீர் சொன்னால் அந்த விஷயத்திலே கட்டுப்படக்கூடாது என்று சொல்லுவா நாங்கள் பதில் சொல்லிப்போம். ஆனால் இவர் இந்த குற்றச்சாட்டை தூக்கி போறா இந்த ஜமாஅத்தில், ஜமாஅத்தில் முஸ்லீமில் இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடையாது. இது மற்றவங்களை பையன் காதிரியா காதிரியா நக்சபந்தியா சியா இஸ்மாயிலியாவில் இப்படி ஒரு பையன் தெரிஞ்சு அவங்களுக்கு மத்தியில் அந்த எடுத்தவர்கள் அப்படி ஜனாஜாவை போல இருப்பார், அது அவங்களுடைய கருத்து. இரண்டாவது சொல்றார், இந்த பையத்து எடுக்கின்றார்கள் இந்த காலத்தில் எடுப்பவர்கள் இந்த அமீர்மார்கள் என்ன செய்வார்கள் என்று பையத்தை எடுக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி இவர்கள் கட்டுப்படுகிறார்கள் என்றால், திடீரென இந்த அமீர் சொல்லுவாரா கூப்பிட்டு பையத்து நீங்க வாங்க, இன்னார அது இல்ல அடிக்கணும், குத்துண்டா குத்தணும், உதை என்றால் உழைக்கணும், கொலை செய்யால் கொலை செய்யணும், கொலை வரி தாக்குதல் நடத்தினா தாக்குவாங்க. சுபஹானல்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அதையா சொல்லி பையத்தெடுத்து, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பொறுமையாக இல்லை, பொறுமையாக இல்லை, பொறுமைதான் இஸ்லாம் என்பது. அப்படி வந்துட்டு ஒரு ஆள் அடிக்கிறது குடிக்கிறது குத்துறது இது இஸ்லாம் இல்லை. தெளிவாக நாங்கள் சொல்லுவோம், மக்காவிலே பைஅத்து செய்தவர்களுக்கு அக்குடும்பம் செய்யப்பட்டது, அப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லலாம் அனுமதித்தார்கள். உடனே வசனம் இறங்கியது, முடியாது, உங்களுடைய கைகளை மடக்கிக் கொள்ளுங்கள், இது தாவத்து செய்யக்கூடிய காலம், எனவே கைகளை மடக்கிக் கொள்ளுங்கள், யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது. இதைத்தான் நாங்கள் சொல்லுங்கள், ஜமாத்தில் முஸ்லீம் இல்லை, இப்படி ஒரு அமீர் ஒருவரை அழைத்து அவருக்கு அடிங்க, அவருக்கு உதவிங்க, அவருக்கு குத்துங்க சொல்றதே கிடையாது. இது ஒரு விஷயம். இன்னொன்று சொல்றால், இந்த பைஅத்து செய்தவர்களுக்கு மத்தியில் குர்ஆன் ஹதீஸை சொன்னால் கால் கொடுக்க மாட்டார்கள். இது யாரை சொல்றாரு தெரியாது. நான் நினைக்கிறேன், இது யார் என்று கேட்டால், இவர் சொல்றாரு நினைக்கிறேன், இந்தியாவில் சில பிரிவுகள் இருக்கு, அடி குட்டி உத எல்லாத்துக்கும் முன்னுக்கு போவாங்க. இதே போல பலஸ்தீன ரெண்டு அமைப்பு இருக்கு, ஹமாஸ் ஒன்று, அது ஃபத்தா. இதே போல பாகிஸ்தானுக்கு ரெண்டு பிரிவு இருக்குது, ஜெய்ஷே முஹம்மது, இன்னொன்று சீபா என்று ஒரு இருக்குது. இப்படி பல பிரிவுகள் இருக்கு. இவங்க தான் வந்து கொலை வரி தாக்குதல், மற்றவங்களை அடிக்கிறது, குத்துறது, குடிக்கிறது, கண்ணை கட்டுறது, கொள்ளை அடிக்கிறது, இது அவங்க பத்தாக ஹமாஸ சுட்டுக் கொள்வார்கள். ஹமாஸ் பத்தாக சுட்டுக் கொள்வார்கள். ஜெய்ஷே முஹம்மது அத்தரை சீபா என்று இருக்கின்றது, அதை சுட்டுக் கொள்வார்கள். அவர்கள் இவர்களை சுடுவார்கள். இப்படி அவர்களுக்கு மத்தியில் இப்படி நடக்கும். ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிம் இருக்கின்ற இஸ்லாத்துக்குரிய பைஅத் யாரையும் கொலை செய்யக்கூடாது, பஞ்சத்துக்கு பயந்து பிள்ளைகளை கூட இல்லாமல் ஆக்கக்கூடாது என்று நாங்கள் பைஅத் இருக்கோம். அதனால கோடி ஐயோடு சொல்றாரு, இது ஏதோ ஒரு இந்த பிரிவுகளை சொல்றாரு, அது இஸ்லாமிய பிரிவுகள் அல்ல. சிந்திச்சு பாருங்க, ஹமாஸுக்கும் பத்தாகத்தும் என்ன நடக்கிறது, பலஸ்தீன்ல சுட்டு சுட்டு கொள்ளுகின்றார்கள். ஆனால் முஸ்லீம்களிடம் கூறுகின்றார்கள், சஹீஹுல் புகாரி வருகின்றது, எவருக்கு பாதுக்கும் மானாக்க பாவம், எனக்கு பிறகு ஒருவர் ஒருவருடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம் காதிர்களாகிவிடாது என்று வருவது. ஆனால் சுட்டுக் கொள்றாங்க, இஸ்லாம் சொல்றாங்க, இது இஸ்லாம் இல்ல. இடையில ஒரு சொந்தம் வந்திருக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 70 மனைவிகள் நாம சொன்னோம், 100 என்று வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல 70, ஒரு இடத்துல 100 இருக்கு, ரெண்டு விதமாகவும் இருக்கு. சரி, இப்படி இந்த அமைப்புகள் தான் நூறு அமைப்புகள் உள்ளவங்களை குடிக்கிறது, கட்டுறது, சுடுறது, ஜமாஅத்துல் முஸ்லிம் அப்படி அல்ல, பிள்ளைகளை கூட பஞ்சத்துக்கு பயந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியோ நாங்கள் பதில் தருவோம். அடுத்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் கட்டுப்பாடு இருக்கு, ஒருவர் வந்து பையத்து செய்கிறார், கட்டுப்பாடு அமீர் எந்த விஷயத்தில் என்று சொன்னால், குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாத விஷயத்தில், குர்ஆன் ஹதீஸை கொண்டு வழிநடத்தும் காலமெல்லாம் அவருக்கு கட்டுப்படும். ஹதீஸ் வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவில் வைத்து சொன்னார்கள், மக்களே நீங்கள் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு நடங்கள், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இஸ்மாவாத்தியை செய்படுங்கள், கட்டுப்படுங்கள், உலவு ஹபசியன் அவர் அடிமையாக இருந்தாலும் சரி என்று சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள், அன்பு கண்டார்கள், உண்மை விசுவாசி யார் என்றால் கடிவாளம் விடப்பட்ட ஒட்டகத்தை போல் கட்டுப்பட்டு நடப்பார் என்றார்கள். அந்த கட்டுப்பாடு எங்களில் இருக்கின்றது, ஆனால் நிபந்தனை குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக இருக்கக்கூடாது. இதிலே இன்னொரு பிழை, கோவை ஐயோ ஒரு பிழையை விட்டிருக்கின்றார், அதையும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். என்னவென்றால், ஒரு ஒரு ஹதீஸ், முன்கரான ஒரு ஹதீஸ் அல்லது வைஹான ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அதை அவர் இந்த பையத்து சம்பந்தமாக கொண்டு வந்திருக்கின்றார். அந்த ஹதீஸ் பாருங்க, இந்த பையனோட போடுங்க.
எனது சமூகத்தில் மகதி என்று ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு மனிதர் என்னை சமூகத்தில் அல்லாஹ் அனுப்புவான், அவர் வந்துவிட்டார் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் படிக்கட்டையில் தவழ்ந்தாவது சென்று அவரிடத்தில் நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், பயணத்தை காரணம் கண்டித்து பையத்து செய்யாமல் இருந்துவிடக் கூடாது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஒற்றுமை நிமித்தமாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் ஒரு பாதுகாப்பு வழங்க.
இது ரெண்டு விஷயம் கவனிக்க வேண்டியது. முதலாவது சொல்றாரு, போதையோ ஒவ்வொரு நூற்றாண்டிலும் அல்லாஹு தஆலா ஒரு மஹதி அனுப்புவான் அப்படி இல்லை. எந்த ஹதீஸும் அப்படி கிடையாது. எங்க இருந்து எடுத்தாரு அல்லாஹு ஆலா அப்படி ஒன்று இல்லை. ஆனா இப்படி ஒரு ஹதீஸ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒரு முதற்கு மார்க்கத்தை புதுப்பிக்கின்ற ஒருவரை அல்லாஹ் அனுப்புவான் அபூதால் ஹதீஸ். ஆனா மஹதி வரை இல்லை. இது தெரிவிப்பது காரியானிகளுக்கு குடிச்சுக்கிடுவாங்க. இந்தியாவை சேர்ந்த கோவி அங்கீக சொல்லுகின்றார் ஹதீஸ். ஏன்னா காரியானிகளே அவரை வேறையே ஹதீஸ் கட்டுறதுதான். இது சரிப்பட்டால் கோவி ஐயூருக்கு மாலை போட்டு வரவேற்பார்கள் சொல்லுவாங்க. கோவி ஐயூரே சொல்லிவிட்டார், அதனால எங்களை நிறைய மகதிகள் இருக்கிறாங்க சொல்லுவார். இப்பவே சொல்றாங்க நிறைய மகதி இருக்கிறது. இப்படி ஒரு ஹதீஸ் இல்லை. அடுத்தது ஒரு ஹதீஸ் வருது. நபி அப்படி சொன்னதாக இவர் சொல்லுகின்றார், மொழி சேர்த்திருக்கின்றார். மகதி என்று ஒருவர் வருவார், அவரை நீங்கள் கண்டால் பனிக்கட்டியின் மீது தவிழ்ந்து சென்றாவது நீங்கள் அவருக்கு பயத்தை செய்யுங்கள் என்று விபுருமாஜா அவர்கள். ஆனால் அந்த ஹதீஸ் அல்பானி முன்கர் இருக்கிறார், சரியான ஹதீஸ் இல்லை. அப்ப இதுல விளங்குது கோவை ஐயூர் அல்ஹம்துலில்லா பேச்சாளர் தான். கபூர் வணங்குகின்ற அதிகமானவங்களை கபூர் வணக்கத்திற்கு காப்பாற்றி இருக்கிறார். நாம இல்லை என்று சொல்லவில்லை, ஆனா காப்பாற்றி வேற ஒரு சிறுக்குல கொண்டு போய் தள்ளி இருக்கிறார். அவ்வளவுதான். இப்படி நிறைய பிள்ளைகள் விட்டு இருக்கிறாங்க. எனவே இந்த பையத் என்பது நாம் சொன்ன இந்த ஹதீஸ்களின்படி மறுமை நாள் வரைக்கும் பையத் இருக்கிறது. இன்றைக்கு பௌத்த மதத்திலிருந்து ஒருவர் வருகின்றார், வந்து இந்த பையத்தை செய்து இருக்கின்றார், இன்றைக்கும் இருக்கின்றார். இப்படியே நாங்கள் பையத்தை எடுப்போம். ஏற்கனவே நாம் சொன்ன ஹதீஸின்படி சொல்லுவோம், நோம்பு பிடிப்போம், இதே போன்று சக்காத்து கொடுப்போம், யாரையும் கொலை செய்ய மாட்டோம், பிள்ளைகளை கொல்ல மாட்டோம், அமீருக்கு கட்டுப்படுவோம். இப்படி அதே சில பெண்கள் வந்தால் கையை பிடித்து பையத்தை எடுக்க மாட்டோம், கறி காக்கல் இருப்போம். ஆண்களாக இருந்தால் கையை பிடித்து எடுப்போம், பெண்களாக இருந்தால் மறைமுகமாக வைத்து பையத்தை எடுப்போம். எடுத்து அவர்களுக்கும் செல்வோம், இளைஞர்களை போட்டு குளித்துக் கொள்ளுங்கள், துவாவை ஓடி கொடுப்போம். பெண்களுக்கு விசேஷமாக சொல்லுவோம் ஹதீஸ் வந்தபடி, உங்களுடைய நீங்கள் பையத்தை செய்வதற்கு பிறகு குர்ஆன் ஹதீஸை கட்டுப்படவே. உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது மரணித்தால் ஓலமுற்று அழக்கூடாது, கன்னத்தில் அடித்துக் கொள்ளக்கூடாது, ஆடைகளை குளிக்கக்கூடாது, ஒப்பாரி வைக்கக்கூடாது. இப்படி செய்து தௌபா செய்யாமல் மரணித்தால் நெருப்பினால் செய்யப்பட்ட கத்தரிகளினால் உங்களுடைய நாவுகள் தரிக்கப்படும் என்ற ஹதீஸும் சொல்லுங்கள். இப்படி நாங்கள் பையத்தை அப்படி வந்தவர்கள் இருக்கின்றார்கள். இந்து மதத்தில் வந்தவர்கள் இருக்கின்றார்கள். கிறிஸ்தவத்தில் வந்தவர்கள் பையத்தில் இருக்கின்றார். இதே பையத்தான் நான் சொன்ன பிரகாரம் நாலு ஐந்து பையத்தை சொன்னேனே அதே பையத்தை. இதே போன்றுதான் இன்று காணப்படுகின்ற அல்லாஹ்வுடைய தூதருடைய உம்மத்து இருக்கின்றது. இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய 72 பிரிவுகள் இருந்து யார் வந்தாலும் இதே பையத்தை தான் நாங்கள். என்ன காரணம்? இவர் இந்த பிரிவுகள் இருக்கக்கூடிய மூதாதையர்கள் ஏற்கனவே இந்த இதிலிருந்து வெளியிலே போனவர். அதனால் மீண்டும் இந்த பையத்தை செய்து இஸ்லாத்துக்கு வர வேண்டும். உதாரணம், இது அரசியல் சம்பந்தப்பட்டது, விளங்குறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒரு கொசுவை கூட அல்லாஹ் தஆலா உதாரணம் காட்ட வைக்கப்பட மாட்டான். இறங்கையில அச்சரப்பு என்றார். ஒரு முஸ்லிம் காங்கிரஸ் உண்டாக்கினார், குர்ஆன் ஹதீஸ் சொன்னார், மக்கள் சேர்ந்தாங்க. பலமான ஒரு கட்சி, இலங்கையில ஒரு ஆட்சி செய்கின்ற ஒரு கட்சி, அவருக்கு இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது, அப்படி ஒரு பலமான சக்தி இருக்கு. பிறகு இந்த உம்மத்து 73 பெரியவர் சொன்ன மாதிரி அந்த முஸ்லீம் காங்கிரசும் பலராக பிரிஞ்சு இன்றைக்கு பாருங்க, கட்சி இழந்து எந்த கணக்கு இல்லாம இருக்கு. நிறைய பேர் போயிட்டாங்க. இப்ப ரவுஹத்தின் தலைவரா இருக்கிறார், அது போயிட்டாங்க. இப்ப திருப்பி அதுல போன ஒருவர் திருப்பி முஸ்லீம் காங்கிரஸ்ல வந்து சேர்றதாக இருந்தால் அசரப்படுத்த அந்த பையத்தை திருப்பி ரவுஹத்தும் இருப்பார். எடுக்காம ஒரு காலமும் சேர்க்க மாட்டார். ஏன்? இவங்க வெளியில போயிட்டாங்க. இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்துல இருந்துதான் இவங்க எடுத்தது. இவங்களை இஸ்லாம் வர இல்லை, இஸ்லாத்துல இருந்து கொத்தில் எடுத்துதான் இவங்க. இதைத்தான் நாங்க சொன்ன பிரிவுகள்ல நாங்க இருந்தோம். எங்களுடைய மூதாதைகளை நாங்கள் இப்படி வெளியேறிவிட்டார்கள். எனவே அவருடைய சிக்கலங்கள் நாங்கள் விளை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். மீண்டும் நாங்கள் இந்த சத்தியத்தில் வரும்போது இதே பையத்தை நாங்கள் செய்ய வேண்டும். அப்ப இதான் இந்த அடிப்படையில மறுமை நாள் வரைக்கும் பையத்திருக்கின்றது. எனவே பையத்து செய்தவர்கள் அல்ஹம்துலில்லா மரணிக்கும் வரை உறுதியாக இருந்த தெளிவான ஆதாரம், இதுல எந்த சந்தேகம் இல்லை. கோவை அய்யூபுரி என்ற பதிவு நாடா சிலருக்கு உள்ளத்தில் சில சந்தேகங்களை போட்டு இருக்கலாம். எனவே விஷயம் தெளிவாகிவிட்டது, இதுல எந்த சந்தேகம் இல்லை. யார் யார் பையத்து செய்யாமல் இருக்கின்றார்களோ நீங்களும் இந்த ஹதீஸ்களை வைத்து மிக தெளிவாக வந்திருக்கிறது. எவருடைய கழுத்தில் பையத்து இல்லையோ அவருடைய மரணம் ஜாகிரிய மரணம் என்று வந்திருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமில் இணைவதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் சேர்ந்தவர்களை பாருங்கள், எத்தனை பேர்கள் குடித்து கொண்டிருந்தவர்கள் குடியை விட்டார்கள், புகைத்துக் கொண்டிருந்தவர்கள் புகையை விட்டு விட்டார்கள், சொல்லாமல் இருந்தவர்கள் சொல்லுகின்றார்கள், பர்தா இல்லாமல் இருந்த பெண்கள் நாம் பர்தா போடுகின்றார்கள், தாடி இல்லாமல் இருந்தவர்களா தாடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ ஹராம்களை விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் இருக்கின்றார்கள். இதுல என்ன பிழை இருக்கின்றது? எந்த பிழையும் இல்லை, கிடையாது. அந்த கோவை அறிவு ஏற்படுத்தி அந்த ஒரே ஒரு சந்தேகம் தான் இருந்தது. இந்த அல்லாஹு தஆலா நபிக்கு பையத்திற்கு உரிமை கொடுத்திருக்கிறான் என்று, அதுவும் அப்படி ஒரு வசனம் இல்லை என்பது தெளிவாகிவிட்டது. எனவே இவ்விஷயம் உண்மையான ஒரு ஹக்கான ஜமாஅத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்ற இப்படி ஒரு காலம் வரும் என்று, 73 தெரியும் என்று. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சத்தியம் தான் இது. நாங்கள் யாரும் நிர்பந்திப்பதில்லை. விரும்பியவர்கள், நரகத்திலிருந்து தங்களை பாதுகாக்க விரும்பியவர்கள் நீங்கள் வந்து பையத்து செய்து கொள்ளலாம். அதே நேரத்தில் சிலருக்கு இப்படி சந்தேகம் இருக்கும், சிக்கல் இருக்கும். சில பெண்கள் இருக்கிறார்கள் இந்த சத்தியத்தை விளங்கி வைத்திருக்கிறார்கள், ஆனால் கணவன்மார்களுடைய நிர்பந்தம் இருக்கின்றது. அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் வழியை காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் இரகசியமாக வந்து அல்லது எழுத்தின் மூலமோ பையத்தை செய்துவிட்டு மக்காவில் சில சகாபாக்கள் இருந்தது போன்று அவர்களும் இருக்கலாம். இருந்து அவர்கள் முடியுமானவரை தங்களை பாதுகாத்துக் கொண்டு திருச்சியில் இருந்து பாதுகாத்து சொர்க்கம் செல்லலாம். அப்படி அவர்கள் பயிற்சி செய்யலாம். அதே நேரத்தில் இப்போது இந்த உரையை கேட்டவர்கள் யாராவது இந்த சத்தியத்தை ஏற்க வேண்டும் என்று நினைத்தால், அல்லது முன்பு இதில் இருந்து போனவர்கள் யாராவது திருப்பி வர வேண்டும் என்ற ஒரு சந்தேகத்தில் யாராவது இருந்தால், அவர்கள் இந்த இடத்தில் வந்து அந்த பயிற்சியை செய்து மீண்டும் இஸ்லாத்தை தழுவிக் கொள்ளலாம். அடுத்த எங்களுடைய தாவா பணியில முக்கியமான ஒரு விஷயம், நாங்கள் 2 மாதத்திற்கு ஒரு பத்திரிகை, தெளிவு என்ற ஒரு பத்திரிகை வெளியாகின்றோம். அதில் தெளிவான இந்த இஸ்லாத்தை அதிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எழுதி கொண்டு வருகின்றோம். இப்போது இது 10வது வெளியீடு வந்திருக்கின்றது. பள்ளிக்குள்ள விற்க வியாபாரம் கூடாது, பள்ளிக்கு வெளியிலே வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஹக்கை குறித்து நீங்கள் எடுத்துக்கொள்ள, ஒருவர் 5, 10 இப்படி முடியமானவரை எடுத்து மற்றவர்களுக்கு கொடுங்கள். இதை படித்து யாராவது இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த நன்மை உங்களுக்கும் வந்து சேரும். எனவே அப்படி யாராவது பயிற்சிக்கு இருந்தால் இந்த இடத்துக்கு வரலாம். அடுத்தது, இப்போது நாம் ஆற்றிய இந்த ஒரு இந்த இப்போது நாம் ஆற்றிய இந்த உரையில் யாருக்காவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் அழகாக முன்னால் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு 15 நிமிடங்கள் இருக்கின்றன, 10 நிமிடங்கள் இருக்கின்றன. அப்படி யாருக்காவது ஏதும் சந்தேகம், ஜமாஅத்தில் உள்ள சகோதரர் கேள்வி கேட்க வேண்டாம், நாங்கள் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வெளியில் வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு சந்தேகங்கள் இருந்தால் ஒரு 10 நிமிடம் நாம் உங்களுக்கு தருகின்றோம், வந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்டுக் கொள்ளலாம். அப்படி பயத்திற்கு இருப்பவர்கள் இந்த இடத்துக்கு இங்கு வரலாம். சந்தேகங்கள் இருக்கிறா? அடுத்தது, பொத்து வீதியிலிருந்து ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இமாம் மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உங்கள் ஜமாஅத்தில் இருந்தா வருவார் அல்லது வெளியில் இருந்தா வருவார்? ஏனென்றால் அவர் ஜமாஅத்தின் தலைவராக வல்லவா இருப்பார்? விடை தாருங்கள். மேலும் அவர் ஜமாஅத்தின் முஸ்லிமீனின் அமீருக்கு பையத்து செய்வாரா? மஹதி அலைஹி ஸலாம் என்று ஒருவர் வருவாங்க. இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க. இவங்களுடைய தகப்பனுடைய பெயர் அப்துல்லா என்று இருக்கும், தாயுடைய பெயர் ஆமினா என்று இருக்கும். வந்த விஷயங்களை மட்டும் சொல்றேன். இவங்களுடைய மூக்கு கொஞ்சம் நீளமாகவும் இருக்கும். இது சில அடையாளங்கள். இவங்க வருவாங்க, வந்து ஒரு அமீராக இருப்பாங்க. அப்ப இவங்க அமீராக இருக்கும் எல்லாருமே ஜமாத்தில் முஸ்லிமீ தானே, வேற பேர் இருக்குமா? இருக்காது. ஜமாத்தில் முஸ்லிமீ தான் இருக்கா, ஏன்னா புகாரி முஸ்லிம் இப்படித்தான் இருக்குது. அப்ப ஜமாத்தில் முஸ்லிமீனுடைய அமீராக அவங்க இருப்பாங்க. அதுக்கு முன்பு இவங்க எங்க இருந்து வருவாங்க, யாருடைய இந்த தாய் தகப்பெல்லாம் என்ன ஆரம்பத்திலே போய் ஜமாத்தில் இருப்பாங்களா, வேற பிரிவிலிருந்து ஒண்ணுமே கிடையாது, இல்லாத நமக்கு சொல்லல. அப்ப வந்து இந்த ஜமாத்த வழிநடத்தி கொண்டு இருக்கும் போது ஈசா அலை சலாத்து வசலாம் அவர்கள் இறங்குவார்கள். இறங்கிய உடனே மஹதி அலி இஸ்லாம் சொல்லுவார்கள், ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் பார்த்து, வாருங்கள் தொழுவீங்கள். ஒரு அசர் நேரம் சொல்லுவார்கள், நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்களே தொழுவீங்கள். ஏனென்றால் இந்த அமீர் என்ற பதவி இருக்கின்றதே, இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துக்கு சொந்தமானது. முன்னே நபிமாருடைய உம்மத்துக்கு அமீர் கிடையாது. ஒரு அமீர் வந்து ஒரு அலிமா ஒரு நபி வந்து மௌத்தா போனால் உடனே இன்னொரு நபி வந்து விடுவார். ஜமாத் அப்படி அமீர் என்று கிடையாது. இப்படி இவ்வளவுதான் ஹதீஸ்ல வந்திருக்கு. அதனால ஒரு விஷயத்தை அடுத்து நூற்றுக்கு நூறு உண்மை சொல்லலாம். ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜமாஅத் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் இருக்கு. வேற எப்படி முஸ்லிம் கூட்டம் புகாரி ஹதீஸ்ல வந்திருக்கு. அடுத்தது கொச்சியில இருந்து ஒருவர் டெலிபோன் பண்ணி பல முறை ஒரு கேள்விக்கு பதில் தரணும்னு கேட்டார். இந்த இதுல சொல்லணும் அப்படின்னு பீஸ்ல பதிஞ்சு அவன் கேட்டுக்கொள்ளலாம். அது நீண்ட பதில், அது இந்த இடத்துல கொடுக்க. பைரத்து இரண்டு வகைப்படும், நபிக்கு செய்வது, அடுத்தது அமீருக்கு செய்வது. நபிக்கு செய்வது இஸ்லாத்திற்கு செய்யும் பைரத்தாகும். ஆனால் அமீருக்கு செய்கின்ற பைரத் இஸ்லாத்தை ஏற்பதற்கான பைரத் அல்ல. ஆனால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பைஅத்து இஸ்லாம் என்று இது நீண்ட காலமா கொச்சியில ஒரு கூட்டம் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது தனியா நாங்க ஒரு சொற்பொழிவு ஏற்பாடு செய்வோம். இஸ்லாத்துக்கு உள்ள பைஅத்து ஒண்ணு, அமீருக்குள்ள பையத்து ஒண்ணு, இது ரெண்ட ஒன்னா வேறையா, இது நீண்ட விளக்கம் இருக்கு. இது பைனத் ஹிலாபத்திலா என்ற இந்த தலைங்க வரும். இன்ஷா நாங்க கூடிய சீக்கிரம் அடுத்த ஒரு அகில இலங்கை ரீதியான ஒரு கருதியா நாங்க ஏற்காலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதுல ஒரு தலைக்கு வரும் இன்ஷா அல்லா பைனத் ஹிலாபத்திலா. அதுல இந்த பையத் பல வகை இருக்குது, எப்படி இஸ்லாத்துக்குரிய பையத்து அமீருக்குரிய பையத்து என்னங்கிறது நம்ம அதை விளக்குவோம் இன்ஷா அல்லா. அந்த கேள்வி காட்டங்க பொறுமையா இருந்து கொள்ளணும். அப்போ அடுத்தது கடைசியாக நாங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றோம். ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி நிறைய அவதூறுகள் சொல்லப்படுது. இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மூன்று நேரம் சொல்லக்கூடியவர்கள் என்று ஒரு கருத்து. ஆனால் உங்களுக்கு தெரியும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தொழுகை விட்டாலே அவன் ஹாஜராகி விட்டான் என்று சொல்லக்கூடிய ஜமாத் குர்ஆன் அதை சொல்லியது. நாங்கள் அஞ்சு நேரம் சொல்லக்கூடியவர்கள். அடுத்தது ஜமாஅத்துல் முஸ்லிமீன்ல யாராவது ஒரு ஆண் வந்து பைஅத்து செய்தால், பெண்கள் பைஅத்து செய்ய இல்லை என்று சொன்னா உடனே அந்த கணவனின் மனைவியை திருப்பி கணவனுக்கு வேறொரு பைரசிங்க பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறாங்க என்று ஒரு கருத்து மக்களுக்கு மத்தியில் அடிபடும். இதுலேயும் எந்த உண்மை கிடையாது. இதே போல இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்குள் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு மத்தியிலே பெரும் கருத்து மோதல் இருக்குது என்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. கருத்து மோதல் அது நாங்க மறுக்க இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரே சொன்னாங்க ஹஜ்ஜத்துல் இதாவில மன் யஇஸ் மின்கும் ஃபஸயரா இஸ்திலாஃபன் கதீரா. என்னுடைய மரணத்திற்கு பிறகு யார் உயிரோடு வாழ்கின்றீர்களோ உங்களுக்கு மத்தியிலே பல கருத்து மோதல்களை காண்பீர்கள் சொன்னாங்க. கருத்து மோதல் வரும், வராம இருக்க கருத்து மோதல் வரும். ஆனால் நாங்கள் அதை கூடி ஒரு சூறாவிலே கூடிய குர்ஆன் ஹதீஸ் வைத்து நாங்கள் தீர்த்து கொள்வோம். கருத்து மோதல் வரும் நிச்சயமா இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இந்த கருத்து மோதல் திருவின்பால் கொண்டு போய் விடக்கூடாது. அது சிறுத்தை உண்டாகும், அது சிறுத்தை ஏற்படும். நிறைய உலமாக்களுக்கு மத்தியிலும் சரி பொதுமக்கள் குர்ஆன் ஹதீஸ் விளங்கக்கூடிய மத்தியிலே கருத்து மோதல் வரும். சமீபத்தில் கூட ஒரு சகோதரர் குர்ஆன் ஆயத்தை பிழையாக விளங்கி இந்த பிரிவுகள் எல்லாம் சொர்க்கம் செல்லும் என்று முடிவெடுத்து விட்டார். எடுத்து ஒரு சகோதரருக்கு சொல்லி விட்டார். பிறகு அந்த சகோதரி அழைத்து சென்று சிலர் உட்கார்ந்து நாங்கள் விளக்கப்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் வாபஸ் வாங்கிவிட்டார். நடக்கும், இப்படி இடம்பாடு இருக்கின்றது. எனவே குர்ஆன் ஹதீஸில் தீர்வு இருக்கின்றது. இப்படி நடக்கும், கருத்து மோதல் வரும், தீர்த்துக் கொள்வோம். இன்னும் சிலர் இலங்கை ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கும் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய தலைமைத்துவத்துக்கும் இடையிலே பல கருத்து மோதல் இருக்கின்ற வித்தியாசம் என்று சொல்லுகின்றார்கள். அதையும் நாங்கள் மறக்கவில்லை. ஒருவர் தெரியாமல் அங்கு ஒரு பிழையை செய்வார், அவர் தெரியாமல் செய்வார், அது மார்க்கம் அல்ல. இலங்கையில ஒருவர் பிழையை செய்வார், அது மார்க்கம் அல்ல. உண்மை செல்கின்றோம். ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்கின்றார், தன்னுடைய வீட்டையெல்லாம் வாடகைக்கு வீடு வைத்து விட்டு 100,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு வெளிநாட்டுக்கு போய் ஒரு வீட்டில் ஹவுஸ் டிரைவரா சேர்ந்துட்டார். தூக்கி போட்டாங்க, தூக்கி போட்டாங்க. போனா என்ன செய்யும், சவுதியில் உள்ளவங்க தெரியும், கம்பளிகள் திருப்பி வைப்பவர்கள் அவர்கள் சலாம் சொல்ல இயலாது. ஆனா அவங்க நிர்பந்தம் சலாம் சொல்லும். ஒரு நிர்பந்தமான கட்டத்தில் ஒரு பிழையை செய்வாங்க, அதிலிருந்து விலகு வரை. இப்படி சில தனிப்பட்ட நபர்கள் பிழை செய்வாங்க, சில வித்தியாசங்கள் இருக்கும். இது ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இது ஒத்து வரக்கூடிய விஷயம் அல்ல. அது தனிப்பட்ட நபர் செய்யக்கூடிய பிழை. நாங்கள் குர்ஆன் ஹதீஸை தெளிவாக சொல்லுகின்றோம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும், இதற்கு மாற்றமானவர்கள் அரகத்துக்கு விட்டு செல்லும் என்று நாங்கள் தெளிவாக சொல்றோம். எனவே அடிப்படையான விஷயங்கள்ல வித்தியாசங்கள் கிடையாது. தலைமைத்துவம் எங்களுடைய பாகிஸ்தான் இருக்குது. நாங்கள் அந்த ஜமாஅத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம். எங்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை வந்து தீர்க்க முடியாவிட்டால் தலைமைத்துவத்தில் அந்த பிரச்சனையை போட்டு நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இதுதான் இஸ்லாம். மக்காவிலே ஒரு சஹாபி இருந்தார்கள், திருமணம் முடித்திருந்தார்கள், பிள்ளை குட்டியும் இருக்கின்றது. ஒரு பெண் வந்தார்கள், வந்து சொன்னார்கள், இந்த பெண் யார் சொன்னார், என்னுடைய மனைவி சொன்னாலும் உங்களுடைய மனைவியா, எப்படி திருமணம் முடிப்பீர்கள், நீங்கள் ரெண்டு பேரும் என்னிடத்தில் பால் குடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஆனால் மக்காவில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கு அங்கு யாரும் இல்லை. உடனே அந்த சஹாபி வாகனத்தை எடுத்துக்கொண்டு மதீனாவுக்கு சென்றார்கள். சென்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னார்கள், இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது. கேட்டால் அந்த பெண் இப்படி சொன்னார்களா, உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் சிறு குழந்தையாக இருக்கும் போது பால் குடித்ததா? ஆம் என்றார். சொன்னார்கள், திரிந்து விடு என்றார். எனவே இப்படி எங்களுக்கு வரும், எங்கள் ஒரு பிரச்சனை வரும், தீர்க்க முடியாவிட்டால் தலைமைத்துவத்துக்கு நாங்கள் போடும். இதுதான் இஸ்லாம் என்பது. எனவே இப்படி ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பற்றி இப்படி பிழையான சில தகவல்களை மக்கள் கொடுக்கின்றார்கள். இதே போன்று பெரிய ஒரு படுகோரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்னவென்றால், ஏற்காலையிலே ஒரு கூட்டம் சத்தியத்தை சொல்ல வந்தார்கள். அவர்களை ஜமாஅத்துல் முஸ்லிமீன் கலக்கத்தில் வாழெடுத்து அவர்களை வெட்டி தள்ளிவிட்டார்கள் என்று ஒரு கதையும் பரப்பியிருக்கின்றார்கள். சுபஹானல்லாஹ். இந்த இதை சொல்வதாக இருந்தால் மணிக்கணக்கில் தேவைப்படும். இதுல எந்த உண்மையும் கிடையாது. விஷயம் நடந்தது, ஏன் நடந்தது, அது சரியா ஒருவர் தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் வாருங்கள், தாராளமாக உட்கார்ந்து கதைக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் இல்ல, அதாவது ஒரு வழிகேட்டை கூட ஒருவர் இலங்கையில வந்து சொல்லுகின்றார். ஒரு நான் ஒரு நபி என்று வாழ்ந்திருந்தார், ஜமாத்தில் முஸ்லீம் அவருக்கு கை வைத்தார். ஒருவர் பள்ளியிலே வந்து நெற்றியிலே கையை காட்டி சொல்லுகின்றார், எங்களுடைய பள்ளியிலே நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம். தொழுகை முடிந்ததும் அழைத்து வீட்டுக்கு கூட்டி போய் அவரை கவனித்து அவர் இருந்தார் என்ற வகையில் அவருக்கு மார்க்கத்தை சொல்வோம். நீங்கள் செய்வது பிழை, ஆதாரத்துக்காக அடிக்க மாட்டோம். யாரையுமே அடிக்காத ஒரு கூட்டம் இருக்கும் என்றால் அது ஜமாத்தில் முஸ்லிமின் மட்டும்தான். மற்ற அனைத்து பிரிவுகளும் அவர்கள் மற்றவர்களை ஒழுங்கு அடிக்கின்றார்கள். சமீபத்தில் நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன நடந்தது என்று. எனவே ஜமாத்தில் முஸ்லிமின் யாருக்கும் இப்படி ஒரு தீங்கு செய்வதே கிடையாது. இந்த பரத்தப்பட்ட கதையில எந்த உண்மையும் இல்லை என்பதை நான் தெளிவாக இந்த இடத்தில் சொல்லுகின்றேன். எங்களை பற்றி நீங்கள் விளங்க விரும்பினால் ஒருவருக்கு ஒரு சந்தேகம் இருந்து இப்படிப்பட்டவர்கள் எப்படி நாங்கள் சேர்ந்திருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம். நீங்கள் தாராளமாக வாருங்கள். ஏற்றாலைக்கு இன்ஷாவ நாங்கள் அமைதியாக உட்கார்ந்து மார்க்கத்தையும் கதைப்போம், இந்த விஷயத்தையும் கதைப்போம். இன்ஷா அல்லாஹ். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி.